நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:1.
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார்.
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்படைத்தார். The Lord delivered them into the hand of the Philistines 40 years. அடுத்தவசனம்.
அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள்.
அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். There was a certain man of Sora of the family of Danites, whose name was Manoah, and his wife was barren and bare not. The naalile ungalukku kodukka pora seidhin thalaippu enna vendral, the mystery of Samson life. The mystery of Samson life part 1. Simpson udaiya vaalkai nam ellarkkum nandaga theriyum. Simpson ai kurithu aneka prasangangal neengal kettirukkireergal. ஆனாலும் இப்பொழுது நான் அதை 3 பகுதியாக கொடுக்க விரும்புகிறேன். இன்றைய தினத்திலே ஃபர்ஸ்ட் பார்ட் 1, த மிஸ்ட்ரி ஆஃப் சாம்சன் லைஃப், இஸ் பேர்த், அவனுடைய பிறப்பை குறித்ததான காரியத்தை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சீனம் சித்தமானால் அங்கே பெலிசர்கள் தெலிலாலோடு செய்த சதி உடன்படிக்கையை குறித்து பேச விரும்புகிறேன். The conspiracy between the Palestinians and Delilah, தெலிலாலுக்கும் பெலிசர்களுக்கும் ஏற்பட்டதான சதி ஆலோசனை. அடுத்த நாளிலே கர்த்தர் சித்தமானால் The restoration of the 7 locks of Samson, சாம்சனுடைய 7 ஜடைகள் மறுபடியும் வந்ததை குறித்து பேச விரும்புகிறேன். இப்படி 3 பிரசங்கத்தில் இந்த சாம்சன் லைஃப் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். த ரெஸ்டோரேஷன் ஆஃப் 7 locks ஆஃப் சாம்சன், அது 3வது பிரசங்கம். இன்றைய தினத்தில் த மிஸ்ட்ரி ஆஃப் சாம்சன் லைஃப், சாம்சன் லைஃப்பில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அவனுடைய பிறப்பில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை முழுசும் ஒரு ரகசியமாக இருக்கிறது. காட்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கிறது. த மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் ப்ரோக்ராம் சீல்ட் இன் த லைஃப் ஆஃப் சாம்சன். சாம்சனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரகசியமானது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ப்ரோக்ராமானது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நம்ம அதை வாசிக்கும் பொழுது காட்ஸ் ப்ரோக்ராம் என்ன என்பதை சாம்சன் லைஃப்பில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சாம்சனுடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு மெசேஜ் அதாக வர கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்துக்குரிய செய்தியை கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்துக்குரிய செய்தியை கொண்டு நம்ம பைபிளை வந்து அன்லாக் பண்ண வேண்டும், ஓப்பன் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். இந்த மெசேஜ் ஒரு கீயாக இருக்கிறது. இந்த பைபிள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. மெசேஜ் அதாக அவர் நமக்கு ஒரு கீயாக இருக்கிறது. அதை கொண்டு நம்ம திறக்க வேண்டும். அன்லாக் த பைபிள். ஆண்டவர் ஏன் நமக்கு தீர்க்கதரிசி மூலமாக செய்தியை கொடுத்தார் என்றால் டு அன்லாக் த பைபிள். இந்த பைபிளை ஓப்பன் பண்ணுவதுக்காக. அதில் ஓப்பன் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற மிஸ்ட்ரி, ரகசியமானது நமக்கு திறக்கப்படுகிறது. சாம்சன் லைஃப்பில் இருக்கிறதான ரகசியம் நமக்கு திறக்கப்பட வேண்டும். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்கிறார். மெசேஜ் அதாக அவர் தீர்க்கதரிசி மூலமாக செய்தியை கொடுத்துருக்கிறார். அதை கொண்டு நாம் சாம்சன் லைஃப்பில் இருக்கிற ரகசியத்தை இந்த பைபிளை வந்து நம்ம அன்லாக் பண்ண முடியும். கீ இல்லை என்றால் ஒரு வீட்டை திறக்க முடியாது. திறக்க முடியவில்லை என்றால் அங்கே இருக்கிற பொருட்களை நம்ம சுதந்திரிக்க முடியாது, அதை காண முடியாது. அதே போல தான் சாபன மக்கள், சிஎஸ்ஐ சேர்ந்த ரெவரண்ட்லாம் நிறைய இருக்கிறாங்க. பெந்தகோச போதர்கள் ஜிப்பா போட்ட போதகர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் மாடர்ன் ப்ரீச்சர்ஸும் நிறைய இருக்கிறாங்க. இப்படியாக நிறைய பிரசங்கியார்கள் இருந்தாலும் இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் அவங்க பிலீவ் பண்ணலன்னா அல்லது அந்த மெசேஜ் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க சாம்சன் லைஃபை பிரசங்கம் பண்ணலாம். எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணலாம், உலகத்தில் எவ்வளோ பேர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து. ஆனாலும் அவன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற பரம ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவங்க இன்டலெக்சுவலாக ஒரு பிரசங்கத்தை பண்ணலாம், ஜனங்களை பிரியப்படுத்தும்படியான ஒரு பிரசங்கத்தை பண்ணலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய அந்த சிந்தை என்ன என்பதை, அந்த ரகசியம் என்ன என்பதை சாபன போதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய பிரீச்சராக இருந்தாலும் அறிய முடியாது. உலக பிரசித்தி பெற்ற போதகராக இருந்தாலும் அவங்க கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்தாலும் அவர்கள் வந்து தேவனுடைய சிந்தையை அறிய முடியாது. அதற்கு வந்து கீ அவங்ககிட்ட இல்லை, அதை திறப்பதுக்கு கீ இல்லை. அந்த கீ தான் மெசேஜ் ஆஃப் த ஹவர். ஹல்லேலூயா. The message to unlock the Bible. இந்த மிஸ்ட்ரி தான் நம்ம வந்து நம்முடைய இதயத்தை பிதாக்குடைய இதயத்துக்கு திருப்புகிறது, நம்முடைய ஆதி பெந்தகோச விசுவாசத்துக்கு நம்மை திருப்புகிறது. இந்த மிஸ்ட்ரி தான் நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் தருகிறது. இந்த மிஸ்ட்ரி தான் நம்மை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. அதெல்லாம் மூணு பிரசங்கத்தையும் நீங்கள் கவனமாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு முதல் பிரசங்கம் 13:1-2 என்ன வாசிக்கிறோம் என்றால், இஸ்ரேல் புத்திரர் இப்பொழுது பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஏன் அவ்விதமாக இருக்கிறார் என்றால், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் அங்கே 7 ஜாதிகளை வைத்திருக்கிறார். இந்த 7 ஜாதிகளை அவர் முற்றிலுமாக அழிக்கவில்லை. ஏன் அவர் முற்றிலுமாக அழிக்கவில்லை என்றால், இந்த ஜனங்களை சோதிப்பதற்காக வைத்திருக்கிறார். கானான் தேசத்தில் 7 ஜாதிகள் இருந்தார்கள். யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் போய் அவளோடு யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்து கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அவர்களை நிர்மலமாக்கினார். அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து உயிரோடு அங்கே இங்கே தான் இருக்கிறார்கள். அவர்களை முற்றிலும் அழிக்காமல் கொஞ்சம் பேரை மீதியாக வைத்து விட்டார். எதற்காக அவர் மீதியாக வைத்தார் என்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவளை சோதிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, அவள் யுத்தம் செய்ய பழக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வந்து அங்கங்க அந்த 7 ஜாதிகளை வைத்துட்டார். அதுல ஒரு ஜாதி தான் இந்த பெலிஸ்தர்கள். ரொம்ப யுத்த வீரர்கள், அவர்கள் பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், நல்ல மாம்ச பலம் உடையவர்கள். அவங்களையும் கொஞ்சம் பேர் ஆண்டவர் அழிக்காம வச்சிட்டார். ஏனென்றால் இவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவங்க வந்து இவங்களை மேற்கொண்டுருவாங்க. இவங்க பாவம் செய்து விக்கிரகாரணைக்கு போகும் பொழுது, தேவனை மறக்கும் பொழுது அந்த அந்த ஜாதிகள் வந்து இவங்களை மேற்கொண்டு இவங்களை ஆளுகை செய்வாங்க. பின்பு இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், ஒரு ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி எழுப்புவார், அவர்களை பிறகு இவங்க ஜெயிப்பாங்க. இப்படி தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 2:22-23 வாசிக்கலாம்.
அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார்.
பாருங்க, அந்த ஜனங்களை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுக்காமலும் சீக்கிரம் அவர்கள் வந்து நிர்மூலமாகாதபடி அவர்களை விட்டு வைத்தார். To test them, try them, to see if they were going to say true to the word. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் உண்மையாக நிலைத்திருப்பார்களா என்று அவர்களை சோதிப்பதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை வைத்திருக்கிறார். இப்பொழுது நம்ம வார்த்தையில் இருக்கிறோம். நம்மை சுற்றி பல காரியங்கள் இருக்கிறது, பல கள்ள உபதேசங்கள் இருக்கிறது, பல சோபன உபதேசங்கள் இருக்கிறது, ஜனங்கள் பல பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சுற்றி தான் இதை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நம்ம அது மத்தியில் இருக்கிறோம். அவங்க நம்ம வார்த்தையை விட்டு விலகினா அவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்க. இன்றைக்கி மத சம்பந்தமான ஆட்சி இந்தியாவில் நடக்கிறது என்றால் கிறிஸ்தவங்க சரியில்லாதனால்தான். கிறிஸ்தவர்கள் நல்லா ஜெபிக்கல, ஆண்டவர் உண்மையா தேடல, அவர்கள் உலகப்பரமாக மாறிவிட்டார்கள். பெந்தகோச சாபனம் மாய்மலமாக மாறிவிட்டது. சிஎஸ்எஸ் சபை பாரம்பரியமாய் மாறிவிட்டது. கத்தோலிக்க மார்க்கம் விக்கிரக நிலை இருக்கிறது. மெசேஜில் இருக்கிறவங்களும் சின்சியராக ஃபாலோ பண்ணலாம் தான். ஒரு மத சம்பந்தமான கட்சி வந்து இந்தியாவை ஆளுகை செய்து அது நமக்கு வந்து உபத்திரத்தை கொடுக்கிறது. இவ்விதமான வாதைகள் ஊற்றப்படுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் தேவனை மறந்தனாலே, வார்த்தைக்கு திரும்பாதனாலே. கத்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு முத்திரையை திறந்து தேவரேசத்தை வெளிப்படும் பொழுது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, ஏற்றுக்கொண்டவர்களும் அதன்படி நடக்காதபடியினால் தான் நம்ம இந்த நேரத்தில் இவ்விதமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரி கொரோனா பீரியடில், லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுக்கு காரணம் தான், நம்ம கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால. மெசேஜில் இருக்கிறவங்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் கத்தர் வந்து இவ்விதமாக ஒப்பு கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருக்குரோமாய் பாவம் செய்யும் பொழுது அந்த ஜாதிகள் சுத்தி தான் இருக்கிறாங்க. இவங்க கத்தருக்கு பிரியமா இருந்தா அவங்கள மேற்கொள்ளலாம், அல்லது அவங்க வந்து இவங்கள மேற்கொள்ளிடுவாங்க. இவ்வளவு நாள் இந்தியாவில் மத சுதந்திரம் இருந்தது. எங்கனாலும் நீங்க மீட்டிங் நடத்தலாம், எந்த இடத்துலயும் மீட்டிங் நடத்தலாம். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தடை இல்லை. இப்போ சுவிசேஷத்தை சொல்ல தடை வந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் காரங்களும் இந்து தீவிரவாதிகளும் வந்து நீங்க யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து நடத்துறீங்கன்னு கேட்பாங்க. அவங்க சட்டத்தை சொல்லி பிளாக் பண்ணுவாங்க. அவள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டுவார்கள். ஏன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி? இந்த தேவனுடைய ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தனாலே பெலிசர் கையில் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த ஜாதிகளை அங்க வச்சிருக்கிறார். எதற்காக என்றால், இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அவங்க வந்து மேற்கொள்வதற்காக. அப்பொழுது இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை அனுப்பி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அதுதாங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அப்படிதான் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கு. அந்த ஜனங்கள் அங்கே இல்லை, முற்றிலும் நிர்மூலமாகி விடுபட்டார்கள் என்றால் பிரச்சனையே இல்லை. அந்த ஜனங்கள் சுற்றி ஏழு ஜாதிகளும் சுற்றி இருப்பதனால தான் இவங்களுக்கு இவ்விதமான அடிமைத்தனம் ஏற்படுகிறது. 1000 வருஷ அரசாட்சியில் எந்த அவிசுவாசியும் இருக்க போறதில்ல. சில சாப்பிடத்து மக்கள் நம்ம அவிசுவாசிகளை ஆளுகை செய்வோன்னு பிரசங்கம் பண்ணுகிறாங்களாம். மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்வது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. மனுஷனை தேவன் தான் ஆளுகை செய்ய வேண்டும். மனுஷன் இயற்கையை ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒரிஜினல் பிளான். இந்த ஒரிஜினல் பிளான் வந்து ஏன் வந்து அது செல்லுபடி ஆகலை? மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்கிறான், கொடுங்கோல் ஆட்சி செய்கிறான், கொலை செய்கிறான், அவனை சிறையில் கொண்டு போடுகிறான். இதெல்லாம் என்னத்தினால வந்துச்சு? உலகத்தில் பாவம் வந்ததுனால வந்தது. 1000 வருஷ அரசாட்சியில் மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்ய போறதில்லை. நம்ம பாவிகளை ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது முற்றிலும் தவறான உபதேசம். அது பிசாசினுடைய பொய் உபதேசம். மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்வது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. மனுஷனை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். நாம் வந்து இயற்கை ஆளுகை செய்ய வேண்டும். மலையை பார்த்து போனா போகணும், காற்றை பார்த்து வீசாதனா வீசக்கூடாது, ஒரு மிருகத்தை பார்த்து வான்னு கூப்பிட்டா அது வரணும். இதுதான் இயற்கையை ஆளுகை செய்வது. இயற்கையை ஆளுகை செய்யும்படியாதான் ஆடம் ஆண்டவர் கிரியேட் பண்ணினார். இப்பொழுது இவர்கள் ஏன் பெலிசர்களுக்கு அடிமையானார்கள்? அவிசுவாசிகளுக்கு, விருத்த சேதம் இல்லாத மக்களுக்கு இவர்கள் ஏன் அடிமைகள் ஆனார்கள்? அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 வருஷம் அவர்கள் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த டேனைட்ஸ் ஃபேமிலியில ஒரு மனுஷன் இருந்தான். சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எங்கன்னா தான் வம்சத்தான் என்று சொல்லப்பட்டது. 2 வாசிக்கலாம்.
அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை.
அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் மனோவா. அவன் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றால் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க என்ன கோத்திரம் என்ன உனக்கு தெரியும்? அவங்க யார் என்பதை அவங்க அறிஞ்சிருந்தாங்க. நீ யார் என்று சொன்னால் நான் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவனை கேட்டால் நீ யாருன்னா, நாங்கள் ஏஜி, நாங்கள் சிஎஸ்ஏ, நாங்கள் யூபிசி, ஐபிசி, நாங்கள் டிபிஎம் சர்ச்சுக்கு போகிறோம். இதான் பேர் தூசணமான நாமங்கள். இந்த பேர்களெல்லாம் பைபிளில் தூசணமான நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு, ஃபாஸ்மியஸ் நேம். நம்ம வந்து எந்த விதமான சாபனத்தையும் சேர்ந்தவர்கள். சாபனத்தின் பெயர்கள் தூசணமான நாமம். பைபிளில் வந்து என்ன தங்களை குறித்து என்ன எழுதியிருக்குன்னு சாபனத்து மக்களுக்கு தெரியாது. பைபிளை தூக்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு சிஎஸ்ஐங்கிறது ஒரு தூசணமான நாமம், ஏஜி சர்ச்சிங்கிறது ஒரு தூசணமான நாமம், ஐபிசி யூபிசிங்கிறது தூசணமான நாமம். அந்த மாதிரி ஒரு சாபனத்தை சேர்ந்தவர்கள் இவனை கேட்டால் நான் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுவான். அதே போல் நீங்கள் எந்த கோத்திரம் என்று சொன்னால் நாங்கள் ஈகிள் பேனர்களே இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா, நாங்கள் ஈகிள் பீப்புள். அவங்க டேனைட்ஸ், அவள் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவர் டேனைட்ஸ். நம்ம வந்து அவர் ஃபேமிலி இஸ் ஃப்ரம் ஈகிள். நம்ம வந்து ஈகிள் பீப்புளாக இருக்கிறோம், ஈகிள் ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்களுடைய கொடி வந்து ஈகிள், நாலாவது பாளையம். அவங்க நாங்கள் வந்து தான் கோத்திரம் என்று கரெக்டாக சொல்லுவாங்க. இங்கே தான் வம்சத்தானாகிய மனோவா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சர்டன் மேன் ஆஃப் சோரா ஹூஸ் நேம் வாஸ் மனோவா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் பேரன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் டேனெக்ஸ். அவங்க வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இப்போ நம்மளை கேட்டால் நீங்கள் யார்? வி ஆர் ஈகிள் பீப்புள். நம்ம வந்து நம்முடைய கொடி என்னென்னா ஈகிள். டேன் இஸ் அ ஈகிள் ஸ்டாண்டர்ட். அவங்க ஈகிள் ஸ்டாண்டர்ட், ஈகிள் கொடி கீழே இருக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், பெந்தகோச பாஸ்டர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவங்க பைபிளில் டீச் எல்லாம் பண்ணுறாங்க. டீச்சிங் இருக்கிறது, ஆனால் ரெவலேஷன் இல்லை. எல்லாம் அவங்க பைபிள் டீச்சிங்லாம் பண்ணுவாங்க. நம்ம மட்டும்தான் இல்லை, எல்லா பெந்தகோச பாஸ்டர்களுக்கும் பொதுவாக வந்து நல்லா படித்த போதர்களுக்கு, இந்த பைபிள் நல்லா தெரிஞ்ச போதர்களுக்கு நாலு பாளையமாக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். மூணு அங்கே கோத்திரம் வந்து ஒரு கொடியின் கீழே வருகிறது. முதலாவது லயன், ரெண்டாவது ஆக்ஸு காளை, மூணாவது மனுஷ முகம் கொண்டதான அந்த பேனர், அதன் பின்பு ஈகிள். ஈகிள்க்கு வந்து லீடர் வந்து தானாக இருக்கிறான், தான் கோத்திரமாக இருக்கிறது. அதே போல தான் நம்ம இங்கே பார்க்குறோம், முதலாவது சிங்கம், ரெண்டாவது காளை, மூணாவது மனுஷ முகம், நாலாவது ஈகிள். நம்ம இப்போ எங்கே இருந்துங்க? ஈகிள் பீப்புளாக இருக்கிறோம், ஈகிள் ஸ்டாண்டர்ட் கீழே வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:7 வாசிக்கலாம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகி இருந்தன. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இந்த நாலு ஜீவன்கள் இருக்கிறது. ஃபோர் லிவிங் கிரீச்சர்ஸ். ஃபோர்த் லிவிங் கிரீச்சர் வந்து ஈகிளாக இருக்கிறது. அதனால என்ன ஜனங்கள் என்ன சொன்னால் எப்படி இருக்கிறாங்கன்னா, லயன் பீப்புள் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து காட் ஹேஸ் அன் ஆர்டர். ஆண்டவர் வந்து ஒரு ஆர்டர் வைத்திருக்கிறார். முதலாவதாக இதை டேன் அங்கே வந்து லயன் பீப்புள் வர்றாங்க. லயன் பீப்புள் வந்த பிறகு அதுக்கு பிறகு ஆக்ஸ் பீப்புள் வர்றாங்க. ஆக்ஸ் பீப்புள் வந்த பிறகு மேன் பீப்புள் வர்றாங்க. அதன் பின்பு ஈகிள் பீப்புள் வர்றாங்க. காட் ஹேஸ் அன் ஆர்டர். வரிசையாக தான் அது வரும். முதல்ல சிங்கம் வரும், மாற்றி வராது, இஷ்டமாக வராது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே ஒழுங்கின்படி செய்கிறார். அதனால காட் ஹேஸ் அன் ஆர்டர். ஈ ஸ்டார்டட் ஆஃப் லயன். அவர் லயன்லேருந்து ஆரம்பிக்கிறார். லயன் பீப்புள் வந்துட்டாங்க, அவங்களுடைய லைஃப் முடிஞ்சு விட்டது, அந்த காலம் முடிந்து விட்டது. அதன் பின்பு ஆக்ஸ் பீப்புள் வர்றாங்க, இரத்த சாட்சிகளாக மறித்த காலம் அவங்களும் முடிஞ்சு விட்டாங்க. நீங்கள் ஆக்ஸ் பீப்புள் கிடையாது. அதன் பின்பு மேன் பீப்புள் வர்றாங்க, அவங்களுடைய காலமும் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது ஈகிள் பீப்புள், ஹல்லேலூயா. God has everybody under consideration. எல்லாரையுமே ஆண்டவர் கவனத்தில் வச்சிருக்கிறார். God has a plan. He chooses people for the part of the plan. அவருடைய பிளான் எப்படி இருக்குது? சிங்கம், காளை, மனுஷன், ஈகிள், இதுதான் சாபனத்து மக்கள் போதிக்க முடியாது. சாபனத்து மக்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடையாது. அவங்கள்ட்ட கீ இல்லை. திறப்பதுக்கு, புக்கை திறப்பதுக்கு கீ இல்லை. நமக்கு பைபிளை திறப்பதுக்கு ஆண்டவர் கீ கொடுத்துருக்கிறார். அதுதான் ப்ராஃபட் மெசேஜ். லைன்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க, கர்த்தர் அவர்களை லைன்ஸ் பீப்புளாக வச்சிருக்கிறார். இதை ஆக்ஸ் பீப்புளை ஆண்டவர் வச்சிருக்கிறார், மேன் பீப்புளாக வச்சிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற எலெக்டட் பீப்புள் வந்து அவங்க ஈகிள் பீப்புளாக இருக்கிறார். He chose them. They were the part of God's plan. நம்ம வந்து தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். He is the author and finisher. அவர்தான் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். இப்பொழுது மனோபாவை பார்க்கும் பொழுது அவன் டேனெட் பீப்புளை சேர்ந்தவனாய் இருக்கிறான், தான் கோத்திரத்தை சேர்ந்தவனாய் இருக்கிறான், ஈகிள் பீப்புளாய் இருக்கிறான். நீங்களும் நானும் ஈகிள் பீப்புளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். All the mysteries are revealed in the time of eagle. எல்லா ரகசியங்களும் இந்த ஈகிள் பீரியடில் தான் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது சிங்கத்தின் காலத்தில் அல்ல, காளையின் காலத்தில் அல்ல, அது மனுஷ முகம் கொண்டதான அந்த காலத்தில் அல்ல. இந்த கடைசி காலத்திலே ஈகிள் வரும்பொழுது, ஈகிள் பீப்புள் வரும்பொழுது, அப்பொழுது தான் எல்லா ரகசியமும் வெளிப்படும். அதனால் சாம்சனுடைய வாழ்க்கையில் எல்லா ரகசியமும் இருக்கிறது. தேவனை பற்றிய எல்லா ரகசியங்களும், தேவத்துவத்தை பற்றிய ரகசியங்கள், சபையை பற்றிய ரகசியங்கள் எல்லாமே அந்த சாம்சனுடைய லைஃப்பில் அடங்கி இருக்கிறது. த மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் ப்ரோக்ராம் சீல்டு இன் த லைஃப் ஆஃப் சாம்சன். ஏனென்றால் அந்த ஈகிள் டைமில் தான் எல்லா ரகசியமும் வெளிப்படும். அப்பொழுது தான் முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படும். அதுக்கு முன்னான காலத்தில் அது வெளிப்படாது. அதுக்கு முன்னான காலத்தில், ஈகிள் பீரியட் வருவதற்கு முன்னான காலத்தில், ஒருத்தர் பிதா குமார் பசுத்தாயின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் ஆண்டவர் அதை காணாத ஒரு போல இருந்தார். ஏனென்றால் அப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படலை, தேவ ரகசியம் வெளிப்படலை, அதனால் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பது தான் சரியான ஞானஸ்தானம் என்று கர்த்தர் அங்கே ஓபன் பண்ணும் பொழுது, இந்த நாட்டில் பெந்தகோச பாதர்கள் அதுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணினால் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் ஆண்டவர் காணாதது போல இருந்தார். அறியாமையின் குளங்கள் மிஸ்ரி ரிதியில் ஆகலை. இப்போ மிஸ்ரி ரிதியில் ஆன பின்பு அவர்கள் வந்து பொய்யின் உபதேசங்களில் இருந்தால் அவர்களுக்கு மீட்பு கிடையாது. நம்ம வந்து எங்க வந்திருக்கிறோம்? டேனேஜ் பீப்புளாக இருக்கிறோம். நம்ம ஈகிள் பீப்புளாக இருக்கிறோம். இப்பொழுது மிஸ்ட்ரி ரிவீல் ஆயிருக்கு. எல்லா மிஸ்ட்ரியும் ரிவீல் ஆயிருக்குது. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கடவுளுக்கு பதிலாக மூணு கடவுளை கும்பிடுறவர்கள், திருத்துவ உபதேசத்தில் இருக்கிற ஒருவரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அந்த காலத்தில் சின்சியராக இருந்தால் போயிருக்கலாம். ஏன்னா அவங்க அவங்க காலத்து செய்திக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்க. இப்பொழுது ஈகிள் டைம் வந்துவிட்டது. இங்கே ஈகிள் அனாய்டிங் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும் பொழுது பொய் உபதேசத்தில் இருக்கிறவங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. திருத்துவம் என்பது பிசாசினுடைய பொய், பாதாளத்திலிருந்து வந்த பிசாசினுடைய பொய் உபதேசம். அந்த பொய் உபதேசத்தில் இருக்கிற அனைவரும் எந்த போதலாக இருந்தாலும் இயேசுவை சந்திக்க முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதலில் கூட அவர்கள் பங்கு பெற முடியாது. ஏனென்றால் இப்பொழுது ஈகிள் பீப்புள் வந்திருக்கிறாங்க. நம்ம ஈகிள் பீப்புளாக மாறணும். மேனேஜிலிருந்து நம்ம ஈகிள் ஏஜுக்கு வர வேண்டிய நேரம், பெந்தகோச சபையை விட்டு நம்ம வார்த்தைக்கு திரும்ப வேண்டிய நேரம், சாபன சபைகளை விட்டு வார்த்தைக்கு திரும்ப வேண்டிய நேரம். நம்ம வாழ்கிற காலம் என்ன? இட்ஸ் எ ஈகிள் டைம். ஹல்லேலூயா. வி ஆர் ஈகிள் பீப்புள். நாங்கள் சிஎஸ் பெந்தகோசுங்கிறத விட்டுட்டு அவங்க ஈகிள் பீப்புளாக மாற வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அந்த காலம் வந்திருக்கிறது. இப்பொழுது அங்கே ஜட்ஜஸ் 13 அதிகாரம் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. அந்த அந்த புக்கு இப்பொழுது ஓப்பன் ஆகியிருக்கிறது. 2 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால்.
இது அவனுடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேரன் அண்ட் அன்ஃப்ரூட்ஃபுல். அவள் வந்து கனி கொடாதவளாக பேரனாக இருக்கிறாள். கர்ப்பத்தின் கனி கத்ரால் அவர் சுதந்திரம். அவளுக்கு கனி இல்லை. அன்ஃப்ரூட்ஃபுல், பேரன். நம்ம வந்து கிறிஸ்தவர்களாயிருந்தால் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் செய்ய வேண்டும். கனி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். கனி இல்லாத வாழ்க்கை மலட்டு வாழ்க்கையாக இருக்குது. அவள் மலடியாக இருந்தாள், பிள்ளை பெறாதவளாக இருந்தாள். நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் இருக்கிற டேனைட்ஸ் பீப்புள், நம்ம டேனைட்ஸ் பீப்புள், தான் வம்சத்தை சேர்ந்தவர்கள், நாலாவது பாளையத்தை சேர்ந்தவர்கள், நாலாவது முத்திரையின் கீழே இருக்கிறோம், ஈகிள் அனாய்டிங் கீழே இருக்கிறோம். இந்த மனவா ஒய்ஃப் அவ்விதமாக இருக்கிறாள். ஆனால் அவளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஷீ வாஸ் அன்ஃப்ரூட்ஃபுல், ஷீ வாஸ் எ பேரன் உமன். அவள் வந்து மலட்டு மலடியாக இருந்தாள், பிள்ளை பெறாதவளாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த நேரத்துக்குரிய செய்தியிலே நம்ம வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் செய்யணும். அதுக்காக பாஸ்டர் குழந்தை இல்லையா, நாங்கள் பல்லவராஜ்யம் போக முடியாதுன்னு கேட்டுறக்கூடாது. இந்த மாம்சப்பிராரமாகவே நம்ம பேசலை. அப்படி உங்களுக்கு ஓப்பனாக எல்லா இடத்துலையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆவிக்குரியவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். அதெல்லாம் பாஸ்டர் எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் பத்துடைய வரையில் போக முடியாது. உடனே ஜனங்களுக்கு அந்த புத்தி மாம்சப்பிராரமாக இருக்குது. பாஸ்டர் ஆவிக்குரிய பிரமா பேசணும் பண்ணுறாரு, ஆனால் அவங்களுக்கு சிந்தை எல்லாம் அப்படி போகுது. அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி சிந்தை வரக்கூடாது. இல்லை கல்லறையில் கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணணுமா? நான் வந்து யோபு விசுவாசத்தோடு உங்கள் விசுவாசம் ஐடென்டிஃபை ஆகணும்னு சொல்கிறேன். உடனே இவங்க கல்லறை குழி, நம்ம செத்த பிறகு கல்லறையை கொண்டு போய் அங்கே சிஎஸ்ஐ கல்லறையில் போய் அடக்கம் பண்ணாதான் பல்லவராஜ்யம் போக முடியும்னு பாஸ்டர் சொல்கிறாரா? அர்த்தமில்லாத ஒரு பேச்சு. நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய பிரமாக சிந்தனை செய்ய வேண்டும். பேரன் அண்ட் அன்ஃப்ரூட்ஃபுல் என்றால், மலடு அல்லது பிள்ளை பெறாதவள் என்றால் என்ன அர்த்தம்னா, கனியற்ற ஜீவியம், ஆவிக்குரிய கனி இல்லாத ஜீவி. அவங்க எப்படி இருப்பாங்க? வீணருமாக இருப்பார்கள், கனியற்றவளாக இருப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான். ரெண்டு பேரும் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்கப்பட்டார்.
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவருமாய். இன்றைக்கு அநேக வீணர்கள் இருக்கிறார்கள், கனியற்ற மக்கள் இருக்கிறாங்க. இவள் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவள். இதை மெசேஜ் அத ஹவர்ல இருந்து அநேகர் வீணராகவும் கனியற்றவளாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திவ்ய சுபாவங்கள் இல்லை. இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாக மாறும்படியாக மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அருமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம திவ்ய சுபாவங்களை உடையவளாக இருக்க வேண்டும். ஆகையினாலே நீங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையும், பொறுமையை கூட தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெரியிருந்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்கள் வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க மாட்டேன். இந்த திவ்ய சுபாவம் இல்லாதவங்க, இந்த பெர்ஃபெக்ஷன் அடையாதவங்க தான், அவங்க தான் மலடு. அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மலடு. அவங்க கனியற்றவர்கள், கனி கொடுக்காதவர்கள். நம்ம கவனிக்கும் பொழுது இந்த மனோவாவின் மனைவி அங்கே வந்து அவள் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை, அவள் பேரனாக இருக்கிறாள். அதே போல் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே மெசேஜில் நிறைய பேர் வீணர்கள் இருக்கிறார்கள், கனியற்றவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவங்க லைஃப்பை பார்த்தாலே, அவங்க பேச்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அவங்க பிரசங்கத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது வீணரும் கனியற்றவர்கள், இவங்களை விட்டு விலகுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும். இந்த மெசேஜ் அதாவது நமக்கு திவ்ய சுபாவங்களை கொண்டு வருகிறது. இந்த திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே இருந்தால் நம்ம கனி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து அந்த கனியுள்ள ஜீவியத்தை நம்ம செய்கிறோம். இப்பொழுது கனியற்ற இவள் கனியுள்ளவளாக மாறினாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வந்து சந்திக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானுடைய வார்த்தையானது அவள் பேரனாய் இருந்தவள் வந்து கனி கொடுக்கிறவளாக அவள் மாறினாள். என்ன செய்கிறது இந்த வெளிப்பாடுகள் நமக்கு என்ன செய்கிறது என்றால் மலடாய் இருந்த நம்மை வந்து பிள்ளை பெறுகிறவளாக இதோ என்ன செய்யறால் கனி உள்ளவர்களாக மாற்றுகிறது. சாராவை நம்ம சந்தி பார்க்கும் பொழுது சாராள் கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்திக்கும் பொழுது அவள் பேரனாய் இருந்தாள். 25 வருஷமாக பேரனாய் இருந்தவள், பிள்ளை அற்றவளாய் இருந்தவளுக்கு பிள்ளை வந்தது, ஈசாக்கை பெற்றாள். அதே போல ஆனா வந்து கனியற்றவளாய் இருந்தாள், மலடாக பேரனாக இருந்தாள். ஆனால் அவள் தேவாலயத்திலே போய் ஜெபிக்கும் பொழுது ஏலி சொன்ன பொழுது ஏலி அவளோடு கூட சொன்னாள், உன் வேண்டுதலின்படி கர்த்தர் உனக்கு அருளி செய்வார் என்ற சொன்ன அந்த வார்த்தையின்படி அவள் வந்து கனி உள்ளவளாக மாறினாள். பிரிங் ஃபோர்த் எ ப்ராஃபட், அவளை ஒரு தீர்க்கதரிசியை கொண்டாள். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவன் ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறான், அவன் ஜட்ஜாகவும் இருக்கிறான். ப்ராஃபட், ப்ரீஸ்ட் அண்ட் ஜட்ஜ், இவ்விதமான ஒரு நல்ல அருமையான குழந்தையை பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் அந்த ஆனாவுக்கு உதவி செய்தார். ரொம்ப வருஷமாக அவள் பேரனாக இருந்தாள், பின்பு அவள் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறினாள். அதே போல ரேச்சலை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது ராகேல் அதிக காலமாக அவள் வந்து கனியற்றவளாக இருந்தாள். மேண்ட்ரேக்ஸ் ட்ரை பண்ணா, தூதாயும் கனிகளை சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி தூதாயும் கனிகளை அவள் சாப்பிட்டு பார்த்தாள், ஆனாலும் குழந்தை பிறக்கவில்லை. இதை ஏற்ற வேலை வரும்பொழுது, அப்பாயிண்டட் டைம் அண்ட் சீசன் வரும்பொழுது அவள் ஜோசப்பை அங்கே பெற்றாள். ஆமென்,
ஆமென்.
அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார், அடைக்கப்பட்ட கர்ப்பமானது திறக்கப்பட்டது, அவள் வந்து ஜோசப்பை அங்கே பெற்றாள். அந்த ஜோசப் வந்து ஒரு விசேஷித்த பையனாக இருந்தார். அவனுக்கு ரெயின்போ கோட் கொடுக்கப்பட்டது, பல வர்ணமான அங்கி கொடுக்கப்பட்டது, 7 சீல் மிஸ்ட்ரிக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அவன் வந்து அந்த இஸ்ரேல் குடும்பத்தாரை மட்டுமல்ல உலகத்தையே பஞ்சகாலத்திலிருந்து அவன் தப்பிவித்தான், ஜனங்களை போஷித்தான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பரிபூர்ண அடையாளமாயிருக்கிறான். அவிதமான ஒரு குழந்தையை பெரும்படியாக செய்தாள். ரேச்சல் வந்து ஒரு காலத்தில் அவள் பேரனாக இருந்தாள், பின்பு அவள் ஃப்ரூட்ஃபுல் ஜோசப் அண்ட் பெஞ்சமீனை பெற்றாள். அதே போல தான் இந்த இஸ்ரிக்கு கர்த்தருடைய தூதனானவர் தோன்றின பொழுது பேரனாக இருந்த அவள், மலடாக இருந்த அவள் வந்து பிள்ளை பெறுகளாக மாறினாள். 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய்.
அந்த ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் அப்பியர்ட் அன்டு தி வுமன், கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தோன்றினார். அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதை பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். முதலாவது அந்த மனோவாவின் மனைவிக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார், பின்பு மனோவாவும் ஜெபம் பண்ணுகிறான், எனக்கும் அந்த தூதனானவர் அங்கே தரிசனமாக வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது பின்பு மனோவாவுக்கும் தரிசனமாகிறார். ஒரு ஒரு மனைவிக்கும் ஒரு புருஷனுக்கும் ஆண்டவர் வந்து கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார். முதலாவது மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகிறார், பின்பு மனோவாவுக்கு தரிசனமாகிறார். சாம்சனுடைய லைஃப் ஆனது கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அவள் ஒரு பேரன் லேடியாக உமனாக அவள் இருக்கிறாள். அதனால் அவள் எவ்வளோ நாள் ஜோமன் இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்றாலும் உமக்காக நான் வளர்ப்பேன் என்று சொல்லி அவள் எவ்வளோ ஜோமன் இருக்கலாம், crying out to God. பிள்ளை பெற இல்லாதவர்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுவார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் வேணும்னு அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக ஜெபம் பண்ணி இருக்கலாம், ரொம்ப காலமாக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அதனால அவங்க சோர்ந்து போய் frustrated, அவங்க வந்து சோர்ந்து போய் இனிமே நமக்கு குழந்தை பிறக்காது, அதனால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் கைவிட்டுறலாம், ரொம்ப மெடிக்கலாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போயிட்டு இது டாக்டர்களை தேடி போய் எல்லாமே அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனாலையும் பிரயோஜனம் ஏற்படாதனால இனி நம்முடைய முயற்சியை கைவிட்டுடலாம். ஆனால் சித்தமான கிடைக்கட்டும் அல்லது போட்டும், நம்ம குடும்பத்தை நடத்துறதை பார்க்கலாம் அப்படிங்க முடிவுக்கு வந்துடுவாங்க. அதே போல தான் இந்த மனோபாவும் மனைவியும், மனோவாவுடைய மனைவியும் அவிதமான முடிவுக்கு வரும் பொழுது நம்பிக்கையை அவளை இழந்து போகிற நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்திக்கிறார். எங்கே சந்திக்கிறார்? கார்டனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தோட்டத்தில் அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, கார்டனிங் செய்து கொண்டிருக்கும் பொழுது, தோட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்தில், எதிர்பாராதன அந்த சூழ்நிலையில் அவளை அங்கே சந்திக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
நமக்கு வந்து கர்த்தருடைய தூதனானவர் நம்ம நேரடியாக வந்து சந்திக்கிறத ஒருவேளை நம்ம அறியாமல் இருக்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? அவர் நம்மத்தில் இருக்கிறார். He is here. He is always here. Hallelujah. அவர் எப்பொழுதுமே இங்கே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும், அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது.
கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னது? சோர்ந்து போகக்கூடாது. எந்த காரியத்தாலும், குழந்தையோ அல்லது மற்ற எந்த காரியங்களையோ நம்ம சோர்ந்து போகாதபடி ஹோல்ட் ஆன் காட்ஸ் ப்ராமிஸ். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். முதலாவது செய்கிற காரியம், ஆண்டவரே மனோவாவின் மனைவிக்கு நீர் குழந்தையை கொடுத்தீர், எனக்கும் நீர் அதை தர முடியும். இன்னைக்கு நான் அந்த பிரசங்கத்தை கேட்குற ஆண்டவரே, எனக்கு அதே பேட்டர்ன் நிறைவேறட்டும் அப்படின்னு ஹோல்ட் ஆன் த ப்ராமிஸ். தேவனுடைய வார்த்தை அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள பிடித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது கன்ஃபஸிங் இட், அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம மெசேஜா தகவலில் இருக்கிறோம், டேனேஜ் பீப்புளாக இருக்கிறோம். அதனால் நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. நீங்கள் அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டும். கர்த்தர் எனக்கு தருவார் என்று கன்ஃபஸ் பண்ண வேண்டும். மூணாவது லுக் இன் த பைபிள், பைபிளை நீங்கள் பார்க்கணும். லுக் இன் த பைபிள். நம்ம வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடாது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க உடம்பு ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட்டே பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து பைபிளை, யூ லுக் இன் த பைபிள். மூணு பைபிளை பார்க்கும் பொழுது பைபிளில் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறது? உனக்குள்ளும் உன் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடு இருப்பதில்லை. உபாகமம் 7:14 வாசிக்கணும். இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை அவிதமாக சொல்லி இருக்கிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். ஆனாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார், மனோவின் மனைவி கொடுத்தார். நான் இன்னைக்கு டேனேஜ் பீப்புளாக இருக்கிறேன், எனக்கும் அவர் தர முடியும். கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். அவங்களுக்கு செய்த அதே இதை எனக்கு செய்ய முடியும். அதான் லுக் இன் த பைபிள். அதன் பின்பு நம்ம வந்து அப்பாயிண்டட் டைம் வரும் பொழுது, அப்பாயிண்டட் டைம் அந்த சீசன் வரும்பொழுது ஆண்டோர் அந்த காட்சியிலே கொண்டு வருவார். அந்த கர்ப்பத்தின் கனியை ஆண்டோர் கொண்டு வருவார். குழந்தை இல்லாதவங்க செய்ய வேண்டிய காரியம் அதுதான். கிடைக்குமா? நீங்கள் அந்த சபைக்கு போனீங்களா, கல்வாரி சபைக்கு போனீங்களா, கிடைச்சிச்சா? கல்வாரி சபைன்னு கிடையாது, மெசேஜை நீங்கள் பிலீவ் பண்ணும், வாக்கு தத்தத்தை பிலீவ் பண்ணும். இங்கே வந்தும் வாக்கு தத்தத்தை பிலீவ் பண்ணலன்னா ஆண்டவர்கிட்ட பச்சை பாதம் கிடையாது. அவர் நேற்றுமின்றி எந்த மாறாதவராக அந்த மனோவாவின் மனைவி கொடுத்தார் என்றால் நமக்கும் கொடுக்க முடியும். இல்லை, ஹோல்ட் ஆன் காட்ஸ் ப்ராமிஸ், கன்ஃபஸிங் இட், லுக் இன் டு த பைபிள், வெயிட் ஃபார் த அப்பாயிண்டட் சீசன். இதுதான் நாலு காரியங்கள். இதை நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை ஃபெயிலியர் ஆகாது, எந்த சூழ்நிலை மத்தியிலும் அது நிறைவேறும். ஒருவராயிலும் பேரன்னஸாக இருக்க முடியாது. எல்லாருமே ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனியுள்ள ஜீவியம் நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் இல்லாதபடி வசனம் நிறைவேறும் என்று எதிர்பார்க்க முடியாது. நம்ம பெய்த் இந்த காட்ஸ் ப்ராமிஸ் படி நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செய்ய முடியும். நம்ம எல்லாருடைய லைஃபும் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. எவ்ரிபடி லைஃப் இஸ் இன் த பைபிள். அதனால உங்களுக்கு குழந்தை இல்லையா, மனோபாவின் ஒய்ஃபா இருக்கிறீங்க, உங்க லைஃப் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாதி அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா மீதி காரியம் நடக்க தானே செய்யும். மனோபாவின் மனைவிக்கு குழந்தை பிறந்துச்சு, அதே போல நமக்கும் பிறக்க தானே செய்யும். அந்த பாஸ்டருடைய ஜபத்துல, விசேஷ ஜபத்துல நமக்கு நடந்துருமா, அல்லது அந்த சர்ச்சுக்கு போனா நடந்துருமா? இல்ல, உங்களுடைய ஃபெய்த் வந்து தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கணும். நான் டேனட் பீப்புளா இருக்கிறேன், கர்த்தருடைய தூதனான இறங்கி வந்திருக்கிறார், நான் அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக காட்சியிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப் பைபிள்ல இருக்கு. எவ்ரிபடி லைஃப் இஸ் இன் த பைபிள். நீங்க வந்து அங்க வந்து நீங்களே கண்டுபிடிக்கணும், என் லைஃப் வந்து மனோபாவின் மனைவியோடு மேட்ச் ஆகிறது, அவள் வாழ்க்கையில நடந்தது போல எனக்கு நடக்கிறது அப்படின்னு உங்க லைஃப் வந்து அங்க மேட்ச் ஆக வேண்டும். நீங்க அதை கண்டுபிடிக்கணும், நாங்க சொல்ல வேற யாரும் சொல்லக்கூடாது. பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீங்க பைபிள் படிக்கும் பொழுது நீங்க உங்களுடைய சாணம் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். You are a part of redemption. நீங்கள் மீட்பின் ஒரு பாகமாய் இருப்பிருந்தால், தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் ஒரு பாகமாய் இருந்தால், அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும்.
ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்?
ஆமென்.
ஆமென். நீங்க அப்படி இருக்கிறேன்னு விசுவாசித்தா அந்த redemption blessing கண்டிப்பா வரதானே செய்யும். நம்ம மனோவாவின் வைப்பா இருந்தா மனோவாவின் வைப்புக்கு நடந்தது நமக்கு நடக்க தானே செய்யும். உங்களுடைய லைஃப் அங்க மேட்ச் ஆனா அது அங்க வர்ற பிளஸ்ஸிங்கும் நமக்கு வந்து தானே ஆகும். உங்களுடைய லைஃப் வந்து எந்த பைபிள் கேரக்டரோடு மேட்ச் ஆகுதோ, அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைவேறதான் செய்யும். நான் மனோவாவின் வைப்பு, நான் டேனட் பீப்புளா இருக்கிறேன், ஈகிள் பீப்புளா இருக்கிறேன். இந்த மைட்டி ஏஞ்சல் டிசன்டட் ஃப்ரம் ஹெவன், ஈஸ் ஹியர் நவ். இப்பொழுது அவர் நம்ம மத்தியில இருப்பார் என்றால் சேம் மிரக்கிள் கண்டிப்பாக நடக்கும். Redemptive blessing வந்து உங்களுக்கு சொந்தமானது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அந்த அப்பாயிண்டட் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டும். பிரசங்கி 3:1. பிரசங்கி 3:1.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. அதனால அதுக்கு டைம் அண்ட் சீசன் இருக்குது. அந்த டைம் அண்ட் சீசனுக்காக வெயிட் பண்ண வேண்டும். கர்த்தர் கண்டிப்பா அற்புதம் செய்வார். இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவளுக்கு என்ன சொல்லுகிறார், 4 வாசிக்கலாம்.
ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்று புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு.
சரி, கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று 3 சொல்லுகிறார். 4 நீ எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி வந்து அவளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லப்பட்ட பொழுது, அந்த எல்லாருக்கும் பிறக்கிற குழந்தை போல அந்த குழந்தை இல்லை. அந்த குழந்தை வந்து ஸ்பெஷலா இருக்கிறது, வித்தியாசமான விசேஷித்த குழந்தையா இருக்கிறது. ஏனென்றால் அந்த குழந்தை பிறப்பதுக்கு முன்னதாக அந்த தாய்க்கு வந்து ஏஞ்சலிக் விசிட்டேஷன்,
ஹல்லேலூயா,
தூதனுடைய சந்திப்பு கிடைக்கிறது. இட் வாஸ் கமிங் வித் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் பிஃபோர் கன்செப்ஷன். அவள் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னதாக தூதனானவர் அவளை சந்தித்தார். த சைல்டு வாஸ் கமிங் வித் ஏஞ்சலிக் விசிட்டேஷன். அந்த குழந்தை எப்படி பிறக்கிறது என்றால், கர்த்துடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமானார். கர்த்துடைய தூதனானவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். He's here. He's always here.
Amen.
உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லவில்லை. Not a daughter, but a son. Amen.
Amen.
உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வந்தது. மோசஸ் சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனானவர், முட்செடியில் பற்றி எறிகிற முட்செடியிலே சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனா, யாத்ராம 3 சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனானவர் தான் மனோவாவின் மனைவியை சந்தித்திருக்கிறார். யோசுவாவை சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனானவர், இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 5:14 வாசிக்கிறோம். அதே கர்த்தருடைய தூதனானவர் தான் மனோவாவின் மனைவியை சந்திக்கிறார். சாமுவேலை சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனானவர், சுவாமிவேலே சுவாமிவேலே என்று அவர் ராத்திரியே அவனை கூப்பிட்டார். அமர்ந்த மெல்லிய சத்தம், ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். சாமுவேல் ஹியர்ட் த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை சுவாமிவேல் கேட்டான். சுவாமிவேலே சுவாமிவேலே என்று கூப்பிட்ட அதே கர்த்தருடைய தூதனான் அவர்தான் மனவாவின் மனைவிக்கு தரிசனமானார். எலஜாவை சந்தித்த அதே கர்த்தருடைய தூதனானவர் தான் இதோ மனவாவின் மனைவியை சந்தித்தார். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற வானது பரல் பல்லோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த கர்த்தருடைய தூதனானவர் தான், நம்மத்தில் இருக்க கர்த்தருடைய தூதனானவர் தான் மனவாவின் மனைவி சந்தித்தார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்.
ஆமென்.
சேம் ஏஞ்சல், வேற வேற தூதன் இல்ல. மனவாவின் மனைவியை சந்தித்த கர்த்தருடைய தூதனானவர் தான் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். இப்பொழுது நம்ம மத்தியில இருக்கிற கர்த்தருடைய தூதனானவர் தான் மனவாவின் மனைவியை சந்தித்தார். எப்படி பாத்தீங்களா, நம்ம லைஃப் எப்படி மேட்ச் ஆகுது. அவள் வந்து எந்த சிம்டம்ஸத்தையும் பார்க்கல. கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு சொல்லும் பொழுது அவள் எந்த விதமான சிம்டம்ஸ் அறிகுறிகளை பார்க்காதபடி வார்த்தையை மட்டும் பார்த்தாள். அதனால ஜனங்கள் எப்பொழுதுமே அறிகுறியை பார்ப்பார்கள், சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நம்ம சிம்டம்ஸ் பார்க்காதபடி நம்ம வேட பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்முடைய விசுவாசத்தை மிக்ஸ் பண்ண வேண்டுமா? டேக் த வேர்ட் இன் அண்ட் மிக்ஸ் இட் வித் ஃபெய்த். தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கூட மிக்ஸ் பண்ணும் பொழுது அற்புதம் நடக்கும். தேவனுடைய வார்த்தை இருக்க தான் செய்யுது, எல்லாருக்கும் தெரிய தான் செய்யும். பைபிள் பேட்டர்ன் இருக்குது பாஸ்டர், எல்லாம் தெரிய தான் செய்யும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த வார்த்தையோடு ஃபெய்த்தை மிக்ஸ் பண்ணும் பொழுது மிராக்கிள் வில் ஹேப்பன். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:2 வாசிக்கலாம்.
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
இதை கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, ஏனென்றால் விசுவாசம் அவர்கள் வந்து அதோடு கூட மிக்ஸ் பண்ணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தோடு அதை கேட்காத அப்படினாலே, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த மனவாவின் மனைவி வார்த்தையை கேட்கிறாள், கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையோடு கூட விசுவாசத்தை அவள் சேர்க்கும் பொழுது மிராக்கிள் ஹேப்பன், இது அவளுக்கு அற்புதம் நடந்தது. ஆமே
ஆமே.
கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார், அவளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறார், நீ திராட்சரசம் அதுவும் குடிக்க கூடாது. He put her under instruction. சில விதமான ஆயத்தங்களை அந்த செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். நீ வந்து ஒரு விசேஷித்த குழந்தையை பெறப்போகிறாய், அதனால நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் சில விதமான இன்ஸ்ட்ரக்ஷன், சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். அதனால நீ திராட்சரசம் மதுவும் எதுவும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறதே நான் வாசிக்கிறோம். நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடி எச்சரிக்கை ஆயிரு. அண்ட் ஈட் நாட் எனி அன்கிளீன் திங். நம்ம ஈட் நாட் எனி அன்கிளீன் திங், அசுத்தமானது தீட்டானது என்றால் அசுத்தமானது எதையுமே சாப்பிடக்கூடாது. அதே போல் நம்ம செல்போனில் நம்ம தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அசுத்தமானதை சாப்பிடுகிறோம். நீ கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும், அப்படி கிறிஸ்துவை நீ பிறப்பிக்க வேண்டும் என்றால் தீட்டானது ஒன்றும் நீ புசிக்கக்கூடாது, நீ மதுபானத்தையும் ஒன்றையும் புசிக்கக்கூடாது. இப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் ஊழியத்துக்கு போகும்பொழுது அங்கெல்லாம் ரொம்ப குளிர், சாப்பிட சொல்ல அவங்க கொஞ்சம் திராட்சரசம் மது வைன் குடிப்பாங்க. இப்போ பெனம் வந்து அங்கே என்ன சொல்ல, அங்கே அவருக்கும் அங்கே ஒயின் வந்து சாப்பிட சொல்ல ஒயின் அங்கே கப்பில் வச்சுருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிடலாம், இது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி குளிர் பிரதேசம், கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லும் பொழுது அவர் வேண்டான்னு சொல்லிட்டார். எனக்கு தண்ணியே போதும், எல்லாரும் குடித்தாலும் அவர் குடிக்கலை. அவங்களுக்கெல்லாம் அது தவறாக தெரியலை, ஏன்னா அவங்க குளிர் பிரதேசத்தில் இருக்கிறாங்க, ஒயின் அவர்கள் வந்து ஒரு சிறிதளவு எடுத்துக்கொள்வாங்க. பிரதர் பிரணாம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன்னா கர்த்தருடைய தூதனானவர் பிரதர் பிரணாங் சொல்லியிருக்கிறார், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹாவ் அ மினிஸ்ட்ரி. நீ வந்து நீ குடிக்காதே, ஸ்மோக் பண்ணாதே, உன் சரீரத்தை எந்த விதத்திலும் கெடுத்து கொள்ளாதே. நீ பெரியவன் ஆகும் பொழுது உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. அவரை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர் இந்த தீட்டானது ஒன்று புசிக்க கூடாது, மதுபானத்தை பானம் பண்ணக்கூடாது. இங்க கர்த்தருடைய தூதனானவர் பெற பெண்ணுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் இந்த பெண்ணுக்கும் சொல்லுகிறார், இந்த மனவாவின் மனைவிக்கும் சொல்லுகிறார், அதைத்தான் கர்த்தருடைய தூதனானவர் நமக்கும் சொல்லுகிறார். When you get older, you will have a ministry. நீ எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறணும், அதனால இந்த காரியத்தெல்லாம் செய்யாது. நீ எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறனால நீ வீடியோ கேம்ஸ் பார்க்காத, நீ தேவையில்லாத காரியங்களெல்லாம் பார்க்காத, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்யாத. ஏனென்றால் நீ எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறணும்னு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றார். அந்த இஸ்ரிக்கு சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நமக்கு சொல்லப்பட்டது. She is a mystery in the book. அவள் அந்த பைபிளில் ஒரு ரகசியமாக இருக்கிறாள். பிரிங் ஃபோர்த் கிரைஸ்ட், சி வில் பிரிங் ஃபோர்த் கிரைஸ்ட். அவள் கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும். அதனால் எல்லா பெண்களுமே அந்த காலத்தில் கிறிஸ்து நம்ம மூலமாக வருவாரான்னு எதிர்பார்த்தாங்க. அந்த வாக்கு இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று ஆதியாகமம் 3:15 அந்த கீவேர்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஒரிஜினல் ப்ராமிஸ். அதனால எல்லா இஸ்ரீகளும் நம்ம மூலமா கிறிஸ்து பிறப்பாரா என்று எதிர்பார்க்கும் பொழுது சாராள் அதைத்தான் எதிர்பார்த்தாள், ரூத் அதைத்தான் எதிர்பார்த்தாள், ராகாப் அதைத்தான் எதிர்பார்த்தாள், எல்லா பெண்களும் அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்துவுக்கு டைப்பாக இருக்கிற ஒரு ஆண் குழந்தையை பெற்றார்கள். சாம்சன் வந்து டைப் ஆஃப் கிரைஸ்ட், டைப் ஆஃப் சர்ச், சபைக்கும் அடையாளமாக இருக்கிறான், கிறிஸ்துக்கும் அடையாளமாக இருக்கிறான். அவிதமான ஒரு குழந்தையை அந்த மனவாவின் மனைவி பெற்றாள். ஆனால் அவள் அந்த பெறும் பொழுது அந்த சாம்சன் வந்து கிரைஸ்து தான், கிரைஸ்துக்கு ஒரு டைப்பாக இருக்கிறான். அதே போல் ராகேல் குழந்தையை பெறும் பொழுது ஜோசப் வந்து கிரைஸ்துக்கு டைப்பாக இருக்கிறான், ஈசாக்கும் கிரைஸ்துக்கு டைப்பாக இருக்கிறான். எல்லாருமே வந்து கிறிஸ்துவை அவங்கள பிறப்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும். த வேர்ட் இஸ் இன் த பிரைடு As Christ was in Mary.
Amen.
மரியாளுக்குள்ளே கிறிஸ்து இருந்தது போல இன்னைக்கு மனவாட்டிக்குள்ளே வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
உங்களுக்குள்ளே வார்த்தை இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை பிறப்பிக்கிறீர்கள். எல்லாருமே வந்து அவர்கள் வந்து அவள் ஆண் குழந்தையை பெறும் பொழுது அவள் கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஷேடோவாக, கிறிஸ்துவுக்கு டைப்பாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றார்கள். ஆனால் மரியாள் கன்செப்ஷன் ஆகும் பொழுது கிறிஸ்துவையே பெற்றார். ஹல்லேலூயா. அதனால இதெல்லாம் சேடோ. சாம்சன், ஐசக், ஜோசப், சாமுவேல் எல்லாருமே ஒரு ஷேடோவா இருக்கிறாங்க. மொத்தமா சேர்த்து மரியாள் கற்பம் தரிக்கும் பொழுது கிறிஸ்துவையே கற்பம் தரித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் நிறைவேறும் என்று எதிர்பார்த்தார்கள். தோஸ் ஹூ ஆர் லுக்கிங் ப்ரோபசி, அந்த ப்ரோபசி என் மூலமாக நிறைவேறுமா என்று அந்த தேவ பக்தி உள்ள இஸ்ரிகளை எதிர்பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான இஸ்ரிகளை எதிர்பார்த்தார்கள். ஆனால் மரியாள், திஸ் உமன் மேரி வாஸ் கேரியிங் த ப்ரோபசி.
ஆமென்.
அவங்க எல்லாம் என்னச்சா லுக்கிங் ஃபார் த ப்ரோபசி. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கு, மேசியா பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேறதுக்காக காத்திருந்தார்கள், அதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவளோ அந்த ப்ரோஃபசி வந்து திஸ் உமன் மேரி வாஸ் கேரியிங் த ப்ரோஃபசி, அவள் முன்னையாகவே கிறிஸ்துவை பெற்றிருக்கலாம். ஹல்லேலூயா.
ஆமென்.
சாம்சன் என்றால் என்ன அர்த்தம்? மினியேச்சர் சன், ஸ்மால் சன் அர்த்தம். ஜீசஸ் வந்து கிரேட்டர் சன், இங்கே சாம்சன் வந்து ஸ்மால் சன். நசரேட் என்றால் என்ன அர்த்தம்? செட் அபார்ட் ஃபார் எ ஸ்பெஷல் சர்வீஸ், விசேஷித்த ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்படுவது. செட் அபார்ட் ஃபார் எ ஸ்பெஷல் சர்வீஸ். அவன் தாயின் கற்பத்தின் முதல் அவன் நசரேனா இருப்பான். அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான்.
அந்த பிள்ளை தேவனுக்கென்று நசரேனா இருப்பான். Set apart for a special service. A small son. Jesus was the greater son. அங்க சாம்சனை காட்டிலும் மேலானவர். Greater son. Solomon வந்து இதோ அவன் சாலோமனை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து பெரியவர், யோனாவை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று பைபிளில் நாம் வாசிக்கிறோம். அதே போல சாம்சனை காட்டிலும் பெரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மரியாள் அந்த ரியாலிட்டியை கொண்டாள். மற்ற பெண்கள் மனோவாவின் மனைவி எல்லாம் இந்த ஷேடோவை பிறப்பித்தார்கள், டைப் ஆஃப் கிரைஸ்டை பிறப்பித்தாங்க. அதே போல தான் பைபிளில் இருக்கிற பழைய அந்த ரூத்து, ரெபேக்கா, எஸ்தர் இந்த பெண்கள் எல்லாமே ஒரு ஷேடோவா இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ரியாலிட்டியா
இருக்கேன்.
எல்லாம் சேர்ந்து மொத்தமா இன்னைக்கு கடைசி கால மனவாட்டியில நிறைவேறுது. நீங்க ரெபேக்கா லைஃப் உங்க வாழ்க்கையில நிறைவேறுது, எஸ்தர் வாழ்க்கை நிறைவேறுது, இதை ராகாப் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில நிறைவேறுது, மேரி வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில நிறைவேறு, எல்லாமே மொத்தமா சேர்ந்து இன்னைக்கு கடைசி கால மனவாட்டியில நிறைவேறுது. பிரைடா நம்ம இருக்கிறோம், கிரைஸ்டின் பிரைட் ஃபார்ம். அதே போல அங்க வந்து மோசஸ், இதோ தாவீது, சாம்சன், இவங்க எல்லா இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா இயேசு கிறிஸ்துல நிறைவேறு. கர்த்தர் இப்படி ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிற, நீங்க வந்து ரியாலிட்டியா இருக்கிறீங்க. இதோ ரூத்து, ரெபேக்கா எல்லாம் ஷேடோவா இருக்கிறாங்க. அதே போல சாமுவேல், தாவீது, ஆபிரகாம், இவங்க ஈசாக்கு, இவங்க எல்லாம் ஷேடோவா இருக்கிறாங்க. கிறிஸ்து ரியாலிட்டியா இருக்கிற மரியாதை பிறப்பிக்கிறார். மேரி வாஸ் கிரையிங் கேரியிங் த ப்ரோபசி, பட் அதர் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் த ப்ராபசி. தீர்க்க தரிசனம் நிறைவேறுக்கா காத்திருங்க, தீர்க்க தரிசனமே நிறைவேறி. அதே போல நீங்க வந்து ரியாலிட்டி, ரியல் பிரைடு நம்ம தான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார். ஆமே
ஆமே.
We are Nazarite, தேவனுக்கென்று நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம வந்து நம்ம சபையானது சாம்சனுக்கு அடையாளமா இருக்கிறது, கிறிஸ்துக்கும் அடையாளமா இருக்கிறது. இவனுடைய பிறப்பு வந்து ஒரு தேவ தூதனோடு சம்பந்தப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தூதனானவரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. His birth were connected to an angel. His birth was connected to an angel. ஒரு கர்த்தருடைய தூதனானவரோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே போல மரியாளுக்கு குமாரன் பிறக்கும் பொழுது இயேசுவின் பிறப்பு வந்து கர்த்தருடைய தூதனானவரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:28 வாசிக்கலாம்.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க.
இதோ தேவதூதன் வந்து அங்க சொல்லுகிறார். அதே போல மனவாவின் மனைவிக்கு அதுதான் சொல்லுகிறது. அதனால சாம்சனுடைய பிறப்பு கர்த்தருடைய தூதனானவனுக்கு தூதனானவருக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது, கனெக்டட் டு an angel. அதே போல உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய மறுபிறப்பு, நியூ பர்த் வந்து கர்த்தருடைய தூதனானவருக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
கர்த்தருடைய தூதனானவருக்கு உங்களுடைய பிறப்பு, மறுபிறப்பு, நியூ பர்த் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம்ம பர்த் அவிதமான ஒரு பர்த்தா இருக்கிறது. அவங்க ஆனா ஜோம் பண்ணுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரென்றால் அதை நான் உமக்காக வளர்ப்பேன் என்று அவள் வந்து தேவனில் ஜோம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவை அவள் எதிர்பார்க்கிறாள், கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள். லுக்கிங் டு பிரிங் ஃபோர்த் கிரைஸ்ட். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். சாமுவேலை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது அவன் ஓபினி பினகாஸ் போல இல்லை. ஓபினி பினகாசு அவங்களும் ஆசாரியர்கள் தான், ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பொல்லாத ஊழியக்காரங்க, ரொம்ப மோசமான ஊழியக்காரங்க. அவங்களெல்லாம் பேச்சுவார்த்தையே வைக்க முடியாது, பழக்கமே வைக்க முடியாது, ஒரு சின்ன ஒரு தொடர்பு கூட வைக்க முடியாது. ஏனென்றால் அவங்க ஓபினி பினகாசாக இருக்கிறார்கள். ஓபினி பினகாசோடு யார் ஐக்கியம் வைக்க முடியும்? சாமுவேலோடு கூட ஐக்கியம் வைக்கலாம். சாமுவேல் வந்து பிறப்பு வந்து அவளுடைய தாயினுடைய ஜபத்தினாலே. அந்த தாய் என்ன ஜெபம் பண்ணுகிறாள்? ஒரு உண்மையான ஆசாரியன் பெற வேண்டும், கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவள் வந்து அவிதமாக அவள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவளுக்கு அங்கே சாமுவேலை கொடுத்திருக்கிறார். She was crying out to see a priest in Israel. இந்த ஓபினி பினகாசனுடைய ஊழியத்தின் கீழே இருக்கிறோம். இந்த ஊழியம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஒரு நல்ல ஆசாரியன் வரணும். ஓபினி பினகாஸ் துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள், மெசேஜில் ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க, ஆனால் துன்மார்க்கர்களாக இருக்கிறார். ஆண்டவரே இவங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாமி எங்களுக்கு வந்து உண்மையான ஒரு தீர்க்கதரிசி வரட்டும், அது என் மூலமாக வரட்டும் என்று அவள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்டார். ஹல்லேலூயா.
ஆமென்.
A priest who had discernment to judge. அவர் ஒரு ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு, சரியானபடி நேர்மையாக நியாயம் தீர்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு ஜட்ஜை கொண்டார். சாமுவேல் லார்ட்ஸ் ஜட்ஜா இருக்கிறான். அவன் ஒரு பிரீஸ்டா இருக்கிறான். ஓபினி பெனகாஸ் போல இல்லாதபடி உண்மையுள்ள ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது அவன் கத்தருக்கு பல்லாட்டு கடா குட்டியை பலி செலுத்தி கத்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தண்டர்ஸ் அங்கே கொண்டார், இடி முழக்கத்தை கொண்டார். அந்த இடி முழக்கமானது வந்தது. இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்டு பெலிசர்கள் ஓடிவிட்டார்கள். பெலிசர்கள் சாமுவேல் இருக்கும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலை டச் பண்ண முடியல. அவ்வளோ வல்லமையான ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பிரீஸ்டாக, ஒரு ஜட்ஜாக அவன் இருந்தான். அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார், அவனுடைய பலியை அங்கீகரித்தார். அது மாத்திரமல்ல, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். பின்பு ஸ்தாவிதை இந்த பெரிய கிரேட் கிங்க அபிஷேகம் பண்ண கூட கூடிதானே, ஒரு ஆசாரியனாக, ஒரு கிரேட்டஸ்ட் பிரீஸ்டாக ஆண்டவர் கொண்டார். ஆமென்.
ஆமென்.
அது மாத்திரமல்ல, அவன் மரித்தும் பேசுகிறான். மரித்து அவனை அங்கே கொண்டு வரும் பொழுது சவுலிட்ட யாரை அபிஷேகம் பண்ணினானோ அந்த சவுலை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உனக்கு விரோதியா இருப்பார், நாளைக்கு நீனும் உன் குமாரனும் என்னோடு கூட இருப்பீர்கள். நீ யாரை பெர்சிக்யூட் பண்ணுகிறாயோ, யாரை துன்பப்படுத்துறாயோ, அந்த தாவிதை ஆண்டவர் ராஜாவாக கொண்டாட போகிறார் என்று மரித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாக இருந்தான். இவ்விதமான ஒரு பிரீஸ்ட். அந்த சாமுவேல் லைஃப் வந்து கிறைஸ்ட் லைஃபுக்கு ஒரு டைப்பா இருக்கிறது. அவங்க கிறிஸ்துவை பிறப்பித்தார்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு ஷேடோவாக பிறப்பித்தார்கள். ஆனா மேரி ரியல் கிறைஸ்ட பிறப்பித்தாள். அதே போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லா அந்த இஸ்திரிகள் எல்லாருமே மணவாட்டிக்கு அடையாளமா இருந்தாலும் நீங்க தான் ரியல் பிரைட். நீங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட நீங்க பிறப்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாமே குறைவான செய்தி. நம்ம இன்னைக்கு பரிபூர்ண செய்தியை, கிறிஸ்துவை, கிறிஸ்ட் வந்து வேர்டா இருக்கிறார், அதை பிறப்பிக்கத்தக்கதாக பிரைடாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். இதை ரியலைஸ் பண்ணாதான் பிளஸிங் வரும். பாஸ்டர் நமக்கு தேவை பணம் தேவை, நமக்கு வந்து அற்புதம் தேவை. நீங்க சத்தியத்தை சொல்றீங்க, அதை சிந்திச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை தியானம் பண்ணுனாதான் உங்களுக்கு இந்த பணம் வரும், எல்லாமே வரும், அற்புதம்லாம் வரும். அதை தியானம் பண்ணல, அதுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கதா, அல்ல அந்நிய காரியமா நினைச்சா மற்ற பிளஸ்ஸிங்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிளஸ்ஸிங் வேணும், ஆனா வார்த்தையை சிந்திக்க கூடாது, அதை தியானம் பண்ணக்கூடாது. பிரசங்கத்தை கேட்டு தியானம் பண்ணுங்க. உங்களுடைய பொசிஷன் என்னன்னு பாருங்க. பைபிள்ல உங்க பேரை பாருங்க. அப்பொழுது அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வரும். நீங்க அதை பார்த்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்க அந்த ஸ்தானத்தை பார்க்காதபடி ஆசீர்வாதத்தை எப்படி மட்டும் எதிர்படியா எதிர்பார்க்கிறது? மனுஷன் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறான், உலகப்பரமான நன்மைகளை தேவனில் எதிர்பார்க்கிறான். ஆனால் தன்னுடைய ஸ்தானத்தை அவன் பார்ப்பதில்லை. நாம இன்னைக்கு மனோவாவின் மனைவியோடு கூட பார்க்கிறோம். ஆனாவோடு நம்ம லைஃபை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு கிறைஸ்ட பிறப்பிக்கிறவளா இருக்கிறோம், ரியல் பிரைடா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் டைப் ஆஃப் த பிரைடு. இதோ அவங்க எல்லாம் டைப் ஆஃப் கிறைஸ்ட பிறப்பித்தாங்க, நம்ம இன்னைக்கு ரியல் கிறைஸ்ட நம்ம பிறப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிபூர்ணமான வார்த்தையை பிறப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல பெலிசர்கள் என்ன செய்தார்கள் என்றால், யாருக்குமே ஆயுதம் இல்லாம பண்ணிட்டாங்க. ஆளுங்கட்சி என்ன செய்யும், அது எதிர்கட்சியை வந்து சீரவா மாற்றும். எதிர்கட்சியை வந்து நசுக்கி அதை வந்து பலவீனப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடும். அப்படி ஆக்கி போட்டால் தான் இவங்க எப்பவுமே ஆட்சி செய்யலாம். நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். நான் நடைமுறையில் நடக்கிறத வச்சு, உலகப்புறமாக நடக்கிறத வச்சு சொல்கிறேன். எதிர்கட்சி ஜென்ரல் அங்கே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி எந்த விதத்தெல்லாம் நசுக்க முடியுமோ அவ்விதத்தில் நசுக்கி அவங்கள ஒன்று வீக்கே மாற்றும் பொழுது அவங்க ஒரு நாளும் எதிர்த்து வர முடியாது. இவங்க வந்து எப்பவுமே ஆட்சி செய்யலாம். இதுதான் வந்து பாலிடிக்ஸ். பொல்லாத பாலிடிக்ஸ், நல்ல பாலிடிக்ஸ் கிடையாது, மோசமான பாலிடிக்ஸ். அதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்யணுமோ அதெல்லாம் அவங்க வந்து தங்களுடைய பொலிட்டிக்கல் பவரில் அதை செய்வாங்க. அது வந்து சாட்டானிக், இட் இஸ் சாட்டானிக். இது சாத்தான் செய்கிற வேலை. ரியல் பாலிட்டிக்ஸ் கிடையாது. அதே போலதான் இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாள் என்றால், இஸ்ரேல் ஜனங்களை நம்ம ஒடுக்க வேண்டும், இஸ்ரேவேல் ஜனங்களை பலம் இல்லாதவங்களா மாத்திரணும், அவங்கள ஆயுதம் இல்லாதவளா மாற்றிவிட்டா ஒரு நாளும் நம்மளை ஜெயிக்க முடியாது, நம்ம இஸ்ரேவேலை சதா காலமும் ஆளுகை செய்வோம், அதுதான் அவங்களுடைய ட்ரிக். இதனால அவங்ககிட்ட யார்ட்டுமே ஆயுதம் இல்லாதபடி அவங்கள ஆயுத நிராபாணிகளாக அவளை மாற்றி அவங்களுக்கு வெப்பன்ஸே கிடையாது. அதே போல அமெரிக்கா என்ன செய்யறது, ஈராக் மேல யுத்தத்துக்கு போகும்பொழுது நீங்க ரசாயன ஆயுதங்களை வைத்திருங்க, இவங்க ரசாயன ஆயுதம் வைக்கலாமா, ஈராக் வைக்க கூடாதாம். அதே போல பாகிஸ்தான் இந்தியா வந்து நீங்க வந்து அணுகுண்டுகளை வச்சிருக்கிறீங்க, இதை வட இந்தியா வடகொரியா அணுகுண்டு அவங்களுக்கு வந்து ஆயுத அந்த அணுகுண்டு தயாரிப்பதற்கு தடை போடுவது, ஏனென்றால் அவர்கள் அணுகுண்டு வச்சு அவங்களும் வல்லரசா மாறிடுவாங்க, நம்மளை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த பலமுள்ள நாடுகள் என்ன செய்யும் என்றால், அணு ஆயுதங்களை நீங்க செய்யக்கூடாது, நீங்க ஆயத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தடை விதிக்கிறது. அவங்க மீறி அதை செய்தான்னா அவங்களுக்கு இவங்க பொருளாதார தடையை விதித்து அந்த நாட்டை பலவீனப்படுத்துவது. அப்படிதான் ஈராக்கை ஈரான் தேசத்தை இப்பொழுது பலவீனப்படுத்தியிருக்கிறது, அமெரிக்கா பலவீனப்படுத்தி இருக்கிறது, ஈராக்கை அது ஏற்கனவே பலவீனப்படுத்தினது. இதுதான் வந்து சாத்தானுடைய தந்திரம், இதுதான் வந்து பாலிடிக்ஸ்ல நடக்கிற காரியங்கள். அதே போல பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் ஜனங்களை நசுக்கி நசுக்கி அவங்கள வந்து விவசாயம் செய்யறவர்களாக மாற்றிவிட்டது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே தொழில் விவசாயம், நீங்க யுத்தத்துக்கு யாருமே ஆயத்தமாக கூடாது, நீங்க யுத்தமே செய்யக்கூடாது, உங்களை ஆயுதங்களே அவங்க கையில வைக்க விடல. அவ்விதமாக 40 வருஷம் ஆளுகை செஞ்சிருக்கிறாங்க. கோலியாத்து கூட என்ன செய்தால் யுத்தத்துக்கு வரும் பொழுது அவங்ககிட்ட பெரிய பட்டம் இருந்தது, ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நிறைய ஆயுதம் இல்லை. அவங்க தாவீது கூட எந்த ஆயுதம் இல்லை, கவன்கல்ல கொண்டு போய் தான் அவனை வீழ்த்தினான், அவன் பட்டயத்தை எடுத்து தான் அவன் தலையை வெட்டினான். இந்த மாதிரி ஆயுதம் இல்லாதவளா மாற்றி அவங்கள பலவீனப்படுத்தி இந்த பெலிஸ்தர்கள் வந்து ஆளுகை செய்வார்கள். இது அவங்களுடைய ட்ரிக். அது இன்னைக்கு உலகம் அவிதமாக தான் இருக்கிறது. இந்த ஷெப்பர்ட் பாய், பெத்லேஹேமில் பிறந்த இந்த ஷெப்பர்ட் பாய் எந்த ஆயுதமும் இல்லாமல் கவன் கல்லினால வீழ்த்தினா அவங்கள்ட்ட ஆயுதங்கள் ரொம்ப குறைவு. அதே போல ஆயுதங்களை நிறைய சேர்ப்பது, அதனால அது பலமுள்ள கன்ட்ரியா மாற்றுவது, இன்னொரு நாட்டை ஆயுதம் இல்லாதபடி செய்து அவங்க மேல அடிமைத்தனம் அங்க வந்து இவர்கள் அடிமைத்தனத்தை கொண்டு வருவது, இதமாக இருக்கும் பொழுது அவிதமான பெலிஸ்தருடைய ஆட்சியிலே இருக்கிறார். 40 வருஷமாக பெலிஸ்தர்கள் அங்கே ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வருகிறார். இன்னைக்கு நம்ம அவிதமான ஒரு அரசியல் சூழ்நிலைகள் உள்ள உலகத்தில் ஜீவிக்கிறோம், அவ்விதமான ஒரு தேசத்தில் நம்ம ஜீவிக்கிறோம், நம்ம இந்தியா தேசத்தில் அவ்விதமாக நம்ம ஜீவித்து கொள்ளும் பொழுது இப்பொழுது நமக்கு பலம் என்னன்னா கர்த்தருடைய தூதனானவர் நம்மத்தில் இருக்கிறார்.
ஆமே
ஆமே
ஆமே.
6வது வசனம் வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமா இருந்தது, எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை.
இதோ எனக்கு வந்து ஒரு மனுஷன் அங்கே வந்தார், தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், மேன் மாதிரி அவர், அதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. அவருடைய சாயல் வந்து தேவதூரின் சாயலை போல இருந்தது, மகா பயங்கரமா இருந்தது. எங்கே இருந்து வந்தீர்னு கேட்கல, உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கல அப்படின்னு புருஷங்கிட்ட போய் சொல்றார். மேனாவும் இருக்கிறாரு, ஆனால் கர்த்தருடைய தூதனானாவும் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
பார்த்தா ஒரு மனுஷன் மாதிரி இருந்தது, ஆனா அவர் மனுஷனாவும் இல்லை, ஹி வாஸ் மோர் தென் எ மேன், மனுஷனை பார்க்கல மேலானவராக கர்த்தருடைய தூதனானவராகவும் இருக்கிறார். அவருடைய சாயல் பயங்கரமாகவும் இருந்தது, மனுஷன் மாதிரியும் இருந்தது. எப்படி சொல்றா பாத்தீங்களா, தி ஏஞ்சல் ஆஃப் காட் இஸ் நாட் எ நார்மல் மேன், அவர் சாதாரண மனுஷனாகவும் தெரியல, அதே சமயத்தில் அவர் மனுஷனாகவும் இருக்கிறார். அப்படி என்று தன்னுடைய கணவனத்தில் போய் புருஷனிடத்துல போய் அவள் சொல்லுகிறாள். இன்னைக்கு நமக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவோம், அதுவும் அது பிரதர் பிரணாம் மூலமாக உலகத்துக்கு வந்தது. பிரதர் பிரணாம் ஆண்டவர் காட்சியில் எடுத்துக்கொண்ட பொழுது அந்த மினிஸ்ட்ரி இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது. ஆமே
ஆமே.
கர்த்தருடைய தூதனானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவோம், கர்த்தருடைய தூதனான இறங்கி வந்த பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு அவர் ஒரு நார்மல் மேனாக தரிசனமானார், சாதாரண நார்மல் மேனாக சந்தித்து ஆதியாகமம் 18 அதிகாரத்திலே ஆகாரத்தை புசித்தார். சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். பிரதர் பெனாமை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்தார். எப்பொழுது சந்தித்தார்? குகையிலே சந்தித்தார். வெளிச்சம் வந்தது, வெளிச்சத்திலிருந்து ஒரு மனுஷன் அவங்க வருகிறார். அவர் வந்து மனுஷன் போலவே பேசுகிறார். அதே போலதான் இந்த சகோதரிக்கும் அதே தரிசனம் தான். அவள் வந்து ஆபீஸுக்கு போகல, அவ டூ வீலரை ஓட்டிக்கிட்டு போகல, அந்த கீயை எடுத்துக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே அவள் ஆபீஸுக்கு போகல. இன்னைக்கு மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிதான் செய்வாங்க, வண்டியில போறது, வேகமா போறது, அந்த அவங்க ஸ்டைலா போறது. இவ வந்து கார்டனிங் ஒர்க் பண்றார். அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய தூதனை தரிசிக்கிறார். இவர் மாடர்ன் கேர்ள் கிடையாது, இது ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பெண். ஹல்லேலூயா. ஏஞ்சலிக் விசிடேஷன் அவளுக்கு வருகிறது. அவள் ஸ்ட்ரைட்டா அங்க வேற யார்ட்டையும் பேசல, எனக்கு நான் இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடி கிட்ட போய் சொல்லல, பக்கத்துல இருக்க கேர்ள்கிட்ட போய் சொல்லல, நேரா தன்னுடைய புருஷன்கிட்ட போய் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. She went straight to her husband. தன்னுடைய புருஷனிடத்துல நேரா போய், ஏன்னா புருஷன் அவளுக்கு தலையாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. எந்த இஸ்திரிக்கும் புருஷன் தலையாய் இருக்கிறான். அதனால முதலாவது தன்னுடைய புருஷனிடத்துல போய் அதை அறிவிக்கிறான், வேற யார்ட்டையும் அறிவிக்கல. இதே போல நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நஸ்ரேனா இருப்பான், அவன் இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையில் நின்று விடுதலை ஆக்குவான். He was a deliverer. அதனால நான் வந்து திராட்சரசம் எதுவும் பான் பண்ணக்கூடாது என்று அவள் சொல்லும் பொழுது அந்த மனவாவுக்கும் அவ்விதமான வாஞ்சை வருது. நானும் கர்த்தருடைய தூதனானவரை பார்க்க வேண்டும், அந்த குழந்தையை பற்றி சொன்ன காரியத்தை நானும் கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கும் அங்கே அனுமதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்கள், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13 வாசிக்கும். முழு இதயத்தோடு, இந்த மனோபாவம் முழு இதயத்தோடு நானும் ஆண்டவரை பார்க்கணும், அந்த கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது அதையும் அவனுடைய வாஞ்சையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். இதை கர்த்தருடைய தூதனவர் இன்னொரு நாளிலே தரிசனமாகும் பொழுது அவள் போய் தன் கணவனை அழைத்து கொண்டு வருகிறாள். அங்கே பலியையும் கொண்டு வருகிறோம் சொல்லும் பொழுது அந்த பலியையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்பொழுது அதிசயம் வெளிப்படும். உடைய நாமத்தை நான் அவருடைய நாமம் என்னன்னு கேட்கல, எங்கேருந்து வருகிறீர்கள் கேட்கல. இப்பொழுது பலியை கொண்டு வரும் பொழுது அந்த பலி அங்க ஃபயர் அங்க வருகிறது. அந்த ஃபயர்ல அவர் ஏறி போகிறார். அவர் கர்த்தர் என்பதை அவள் அறிந்தார். கர்த்தருடைய தூதன் யாரு? God himself. Hallelujah. கர்த்தரை கண்டோம், அதனாலே நாம வந்து மரித்து போவோம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், அப்படி நம்ம மரித்து போவோம் என்றால் ஆண்டவர் வந்து நமக்கு வந்து நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் எப்படி நிறைவேறும் பாருங்க. அந்த மனைவிக்கு அவனை விட அதிக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது அதனால நம்ம சாக மாட்டோம், கர்த்தரை கண்டோம் ஆனால் நம்ம சாக மாட்டோம். அவர் ஒரு ஏஞ்சல் ஃபார்மாக வந்திருக்கிறார், அவர் ஒரு மனுஷனாக வந்திருக்கிறார், இந்த குழந்தையின் பிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி மரிப்போம் என்று சொல்லுகிறார். ஒரு பாஸ்டர் அந்த காங்கிரிகேஷன், மனவா மனவாயின் மனைவி எது கடையாளமா இருக்கின்றால் ஒரு பாஸ்டருக்கு கர்த்தருடைய தூதனார் தரிசனமாகிறார், அந்த சபையாருக்கும் தரிசனமாக. அதனால பாஸ்டரும் அந்த சபையும் கர்த்தருடைய தூதனுடைய ஊழியத்தின் கீழே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். கிரைஸ்ட் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். நமக்கு வந்து ஆண்டவர் அனாயிட்டியும் கொடுத்துருக்கிறார். அந்த அனாயிட்டியின் கீழே நீ ஒரு பாஸ்டரும் ஒரு சபையும் இருக்கு. இதுதான் ரெண்டு பேரும் கர்த்தருடைய தூதனானவரை பார்ப்பதற்கு அடையாளமாக இருக்குது. கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொன்னாரோ எக்ஸாக்டா அதை தான் அவர் சொல்றார். எதையும் கூட்டி மறைக்கல. அந்த ஹெவன்லி ஏஞ்சல் என்ன சொன்னாரோ அதை சொல்லுகிறார். அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப், அவங்களுடைய ஃபேமிலி லைஃபு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அவளுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அங்கே மனோபாவுக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு பாஸ்டருக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதில் இருக்க சபையாருக்கும் தேவனோடு கூட தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்தால் தான் அதுதான் நல்ல பாஸ்டர், நல்ல சேவை. வாசருக்கும் ஒன்றும் கிடையாது, ஏதோ பொசுத்தை படிச்சுக்கிட்டு அவர் ஏதோ சொல்லுவார், மனதில் வந்ததெல்லாம் அவர் சொல்லுவார். ஜனங்கள் தாறுமாறாக இருப்பாங்க, தாறுமாறாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, வாழ்க்கையில் ஒழுங்கு கிடையாது. இந்த மாதிரி சபைகள் தான் இன்னைக்கு இருக்கு, நிறைய சபைகள் அவிதமாக இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய தூதனான இறங்கி வந்திருக்கிற நமக்கு அவரோடு கூட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பாஸ்டருக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, விசுவாசிகளுக்கும் அந்த சபையாருக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுதான் ஆவிக்குரிய சபை. இது இல்லாதபடி நாங்கள் பெரிய பாஸ்டர், நாங்கள் பெரிய சர்ச்சின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நமக்கு வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ சர்ச், ஃபார் எ உமன், ஒரு சபைக்கு அவிதமான அனுபவம் இருக்கிறது. God has a plan in his God has you in his plan. ஆண்டவர் வந்து உங்களை அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
மனோவாவை தேவன் ஒரு திட்டத்தில் வைத்திருக்கிறார். மனோவாவின் மனைவி தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறாள். இது அவிதமான ஒரு ஒரு சபையும் ஒரு பாஸ்டரையும் நம்ம அதுல அடையாளமாக காண்கிறோம். ஆமென்,
ஆமென்.
வெலிசர்கள் பொல்லாதவர்கள், வெலிசர்கள் இவர்களை ஆயுதம் இல்லாமல் மாற்றிவிட்டார்கள். 40 வருஷம் ஆளுகை செய்கிறார்கள், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அல்ல, செகண்ட் எலெக்ஷன்லையும் வந்துட்டாங்க. என்ன செய்ய முடியும்? இவங்க பலவீனம் அடைஞ்சு விட்டார்கள், கிறிஸ்தவர்கள் பலவீனம் அடைந்து விட்டார்கள், லாக்டவுன்ல இன்னும் அதிக பலவீனம் அடைந்து விட்டார்கள். இந்த கொரோனா வைரஸ காரணமாக காட்டி கிறிஸ்தவங்கள் ஆராதனை செய்ய முடியாதபடி கவர்மெண்ட் செய்து விட்டது. கிறிஸ்தவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பி கூப்பிட்டால் கொரோனாவை ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். நீங்க வந்து கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிறிஸ்தவங்களை ஆராதிக்கப்படாதபடி பண்ணால் கடவுள் எப்படி காப்பாற்றுவார்? அதனால கொரோனாவை வைத்து கிறிஸ்தவர்கள் சர்ச்சி நடத்த விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி சாத்தான் அவிதமாக செய்து விட்டான். பெலிசர்கள் வந்து அவளை ஆயுதம் இல்லாமல் மாற்றி அவளை பலவீனப்படுத்தி விவசாய தொழில் மட்டும் செய்யுங்க, வேற எந்த தொழிலும் நீங்க செய்யாண்டான்னு சொல்லி அவங்களை பலவீனப்படுத்தி விட்டார்கள். அவ்விதமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இந்த மனோவாவின் மனைவிக்கு இவ்விதமான குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவங்களை சந்திப்பதற்கு, அந்த பெலிசர்களை சந்திப்பதற்கு இவங்களுக்கு பலம் இல்லாம போச்சு. ஆண்டவர் இப்ப ஈக்கி பண்ணுகிறார், ஆயுதம் தரிப்பிக்கிறார், பலத்தை அங்கே கொடுக்கிறார். இந்த சாம்சனுக்கு அந்த நாட்டில் விசேஷித்த பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பெலிசன்ஸ் வந்தாலும் இந்த சாம்சனை மேற்கொள்ள முடியாதபடி ஆண்டவர் அபிதமான குமாரனை கொடு. 40 வருஷமா உங்களை அடிமைப்படுத்திட்டான், உங்களை நசிக்கப்பட்டான் அந்த பெலிசர்கள். இப்பொழுது நான் வந்து உனக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறேன். அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பெலிசருடைய கையிலிருந்து விடு. அவங்களுக்கு இதோ அவங்க சேலஞ்ச சந்திப்பதற்கு அதை விட அதிக வந்து பவர் வந்து இந்த குழந்தைக்கு நான் கொடுக்க போறேன்.
ஹல்லேலூயா.
பாத்தீங்களா, அதுதான் அவள் பெற்ற குமாரன். இன்னைக்கு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா நம்ம மெசேஜ் வந்து எந்த சந்தர்ப்பத்தையும் சேலஞ்சையும் சந்திக்க கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவளுக்கு ஏஞ்சலுக்கு விசிட்டேஷன் வந்தது. பின்பு என்ன வாசிக்கிறோம்? 24-25 வாசிக்கலாம்.
பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாலத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார்.
இங்க நீங்க கவனிக்கும் பொழுது முதலாவது ஏஞ்சலுக்கு விசிட்டேஷன், கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். ரெண்டாவது, the prophecy became history, தீர்க்க தரிசனமானது சரித்திரமாக நிறைவேறிவிட்டது. குமாரனை பெறுவாய் என்று சொன்னது, குமாரனை பெற்றுவிட்டாள். நேருக்கு ப்ராபசியா தான் இருக்கிறது. ப்ராபசி பிகேம் ஹிஸ்ட்ரி இன் ஹர் லைஃப். அவருடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமானது சரித்திரமாக நிறைவேறிவிட்டது. ஆமே,
ஆமே.
இதோ தீர்க்க தரிசனமானது அவள் வாழ்க்கையிலே வந்து சரித்திரமாக நிறைவேறும் பொழுது அவள் ஒரு குமாரனை அங்கே பெற்றாள் என்றால் அது நிறைவேறிவிட்டதுன்னு அர்த்தம். அதன் பின்பு என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார்னு எழுதியிருக்கு.
20 அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
அதுக்கு பிறகு பிளஸிங் வருது. கர்த்தருடைய விசிட்டேஷன் ஆஃப் த காட்ஸ் ஏஞ்சல். இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறார். நமக்கு ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரைடு வந்து இன்வின்சிபிள் ஆர்மியாக மாறுவாள். ஒருவரும் எதிர்க்க கூடாத சேனையாக மாறுவாள். நத்திங் ஹார்ம் ஹர், நாட் ஈவன் டெத். ஹல்லேலூயா. மரணம் கூட அவளை சந்திக்க முடியாது, எதுவுமே அவளை சேதப்படுத்த முடியாது. அவிதமான ஒரு ஒரு இதை பிறப்பிப்பாள் என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்ம அவிதமான ஒரு இஸ்திரியை, நம்ம அவிதமான ஒரு வாழ்க்கையை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். நம்மை குறித்து அவிதமான ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கிறது. அவிதமான ஒரு ப்ராபசி இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மீன் அங்கே ஆசீர்வாதம் வருகிறது. அதன் பின்பு ஆசீர்வாதம் வருகிறது. அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். They were actually seeing there was a blessing on the child. அந்த குழந்தை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
உங்களுக்கு பிறக்கிற குழந்தையின் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கணும். அங்க மனவாவும் அவனுடைய மனைவி ஆகிய மனைவியும் மனைவிக்கும் ஆண்டவர் சாம்சனை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க? இந்த குழந்தை வந்து தேவனுடைய தூதனுடைய அறிவிப்பின்படி பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு.
ஹல்லேலூயா.
ஆமென். There was a blessing on the child. It was a man child. அது வந்து ஆண் குழந்தையாக இருக்கிறது. அது ஒரு டாட்டர் அல்ல, அது வந்து ரெட்ட குழந்தை கிடையாது. நசரேட், அது வந்து நசரேயனாக இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு குழந்தை கற்பமா தெரிஞ்சிருக்கோன்ட்டு கேட்பாங்க. அது ட்விங்ஸா இருக்குமா அல்லது ஒரு குழந்தையா இருக்குமா அப்படின்னு டவுட் வரும். இவளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. கர்த்தருடைய தூதனு சொல்லியிருக்கிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லியிருக்கும் பொழுது அந்த குமாரன் வந்து தீர்க்க தரிசனத்தினாலே தேவனுடைய வா தூதன் சொன்னதுனால வந்திருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா தான் இருக்கணும். அதன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆமென்.
ஆமென்.
இஸ் கமிங் டு பி எ நசரேட். அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நசரேனாய் இருப்பான் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வருகிறார். 25
அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாலத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார்.
இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அந்த குழந்தை மேல வருகிறார். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின வார்த்தைகளும் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததி வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியில் வாய்ந்து நீங்குவதில்லை. ஃபேமிலி பிளஸிங். ஒரு ஃபேமிலி லீடர் வந்து அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வந்து தகப்பனார் வந்து தேவனுடைய வார்த்தையில இருந்தா தேவனுடைய ஆவியில இருந்தா அது அவங்க பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை வரும், பிள்ளைகளுக்கும் அந்த ஆவி வரும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆவி அந்த ஆவியும் வார்த்தையும் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அதை தான் பிலீவ் பண்றேன். உங்க ஃபேமிலி எப்படி இருக்கும்? என் ஃபேமிலி நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். ஏசாய 51:21 விசுவாசிங்க.
உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
என் வாயில் ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். எனக்கு ஒரு அனாயிட்டிங் தந்திருக்கிறார். உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் வாயிலிருந்து அது போகாது. உன்னுடைய சந்ததி வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததி வாயிலிருந்து நீங்குவதில்லை. இதுதான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. அந்த தகப்பனார் அங்க வார்த்தையில இருக்கிறார், அவர் அனாயிட்டிங்ல இருக்கிறார். அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த வார்த்தையும் ஆவியும் நீங்குவதில்லை. இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலி. வார்த்தையில இருக்கிற மெசேஜில் இருக்கிற ஃபேமிலி அதுதான். தகப்பனார் சூதுவாதான புத்தி உள்ளவர், மீன் சண்டை போடுறவர். இதோ பிள்ளைகளும் அதுக்கு மேலே சூதுவாதா இருக்கும், பேர பிள்ளைகளும் அதுக்கு மேலே இருக்கும். இதான் வந்து வார்த்தையில் இருக்கிற குடும்பம். இது சூதுவாதான எண்ணம், நல்ல புத்தி கிடையாது, நல்ல அன்பான சுபாவம் கிடையாது, வார்த்தையை நேசிப்பது கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி அநேர பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? ஆண்டவரே என் ஃபேமிலி அப்படி இருக்கணும், என் மேல ஒரு அனாயத்தையும் கொடுத்துருக்கிற, எனக்கு வார்த்தையை கொடுத்துரு. இது வந்து என் பிள்ளைகள் மேல வரணும், பேர பிள்ளைகள் மேல வரணும். ஏதோ மனோவா வந்து மனோவா மனைவியும் ரொம்ப சின்சியரா இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய தூதனானவர் அவங்கள சந்திக்கிறார், அவங்கள சந்திச்சு அந்த குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ப்ராபசி பிகேம் இஸ்ரே, இப்பொழுது அந்த பிளஸ்ஸிங் அந்த பிள்ளை மேல வருது. அது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை மேல ஆவியும் வருது, அனாயிட்டிங்கும் வருகிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
என்ன ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி. தே ப்ரொடியூஸ் எ பாடி. அவங்க வந்து ஒரு பாடியை பிறப்பித்தார்கள். மனவாவும் மனவும் மனைவியும் சாம்சனுடைய பாடியை பிறப்பித்தாங்க. ஆனா வந்து அந்த ஆட்ரிபியூட் தேவனத்துல இருந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. The attribute is coming to fulfill the prophecy. And the prophecy is இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கை நின்று விடுவிப்பான் என்பது ப்ராபசி. அந்த ப்ராபசி நிறைவேற வேண்டும் என்றால் தேவனத்திலிருந்து அந்த ஆட்ரிபியூட் வர வேண்டும். இது அந்த ஆட்ரிபியூட் வந்து தேவனத்திலிருந்து அந்த குழந்தைக்கு வருகிறது, அந்த சோல் தேவனத்திலிருந்து வருகிறது. அப்பொழுது அவன் அந்த ப்ராபசியை நிறைவேற்றுகிறான். ஆமே
ஆமே.
அதே போலதான் அம்மா அப்பா மூலமாக நம்ம சரீரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா நம்முடைய சோல் தேவனத்திலிருந்து வருகிறது. நம்மை கொண்டுள்ள என்னை எதற்காக உலகத்திலே கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அவர் தேவனத்திலிருந்து அந்த சோலை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. சாம்சனுடைய சோல் தேவனத்திலிருந்து வந்திருக்கிறது, பாடி அங்க அம்மா அப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இட் இஸ் எ ஃபோர் ஆர்டைன் மினிஸ்ட்ரி. இட்ஸ் எ மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிவரன்ஸ். விடுவிக்கிற ஒரு ஊழியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம். ஈகிள் அனாய்டிங். ஹி இஸ் கம் அண்டர் த ஈகிள் அனாய்டிங். அவன் இந்த ஈகிள் அனாயிட்டிங்ல கொண்டு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த சர்ச் ஏஜ், சபையினுடைய கடைசி காலமாக இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏஞ்சலிக் விசிட்டேஷன் முதலாவது, தூதனானவர் சந்திக்கிறார். இரண்டாவது, மெசேஜ் ஆஃப் த கம்மிங் ஆஃப் சன், ஒரு குமாரன் வருப்பார் என்று சொல்லப்பட்டது. மூணாவது, ஸ்பிரிட் ஆஃப் காட், பிளஸிங் ஆஃப் காட் அந்த அங்கே வந்தது. அதே போல இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் காட் வரும்பொழுது உங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் வருது. எப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்துகிறார், எப்படி பாசரை நடத்துறார், இந்த சபையை எப்படி நடத்துறார், இதெல்லாம் தேவனுடைய ஆவி நடத்துகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை மேற்கொள்ள யாரும் முடியாது. சாம்சனை வந்து ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினார், பெலிஸ்தரை வந்து சேலஞ்சு பண்ண, பெலிஸ்தர் வந்து சந்திப்பதற்கு, அந்த சவாலை சந்திப்பதற்கு. அவங்க இவங்களை நசுக்கிட்டாங்க, இப்போ அவங்கள வந்து ஜெயிப்பதற்கு அப்படி ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த காலத்தின் சூழ்நிலையை சந்திப்பதற்கு. அதே போல இந்த காலத்திலே சாத்தான் உலகம் முழுசையும் வஞ்சித்துக்கும் பொழுது அந்த மனவாட்டி மாத்திரம் வஞ்சிக்க முடியாது, அவள் இன்வின்சிபிள் ஆர்மியா இருக்கிறாள். அவனை ஜெயிப்பதற்காக ஆண்டவர் இன்னைக்கு பிரைடை உருவாக்கி இருக்கிறார். ஆமே
ஆமே.
அவன் சோராவுக்கும் எஸ்ஸோலுக்கும் நடுவில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனை அங்கே இயக்கினார், அவனை அங்கே ஏவ தொடக்கினார். ஹல்லேலூயா. God had favored the camp of Dan in that hour. இப்பொழுது தான் கோத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், தான் பாளையத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.
ஆமென்.
அங்கே லயன் ஏஜ் முடிஞ்சு விட்டது, எங்கே ஆக்ஸ் ஏஜ் முடிஞ்சு விட்டது, இதை மேன் ஏஜ் முடிஞ்சு விட்டது, இப்பொழுது ஈகிள் ஏஜில் இன்னைக்கு கர்த்தர் நம்மை இன்னைக்கு பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிறார். We are under the eagle standard. Amen.
Amen.
இப்பொழுது நம்ம வந்து அவிதமான ஒரு ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருக்கிறோம், அவிதமான ஒரு அனாயிட்டிங் கீழே நம்ம இருக்கிறோம். Amen.
Amen.
Trying to be obedient in the leading of the spirit. சாம்சன் வந்து தேவனுடைய ஆவிக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதே போல இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆவிக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வந்து பார்வையாளவராக இராதபடி நம்ம தேவனுடைய திட்டத்தின் ஒரு பாகமாய் இருக்க வேண்டும். ஆமென்.
ஆமென்.
We are not a spectator, but we are the part of the drama. டிராமா நடக்கும் பொழுது டிராமாவை நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனால் டிராமாவில் ஒரு பாகமாக நடிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் வந்து ஒரு ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார், ஒரு டிராமா வச்சிருக்கிறார். உலகமெல்லாம் அதை பார்க்குது, மெசேஜில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, ஆனால் நம்ம அதில் பார்த்தா மாதிரி இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனவா மனவான்னு உனை வைப்பு வந்து அதில் ஒரு பார்த்தா மாறி இருக்காங்க. ஆண்டவர் வந்து அந்த ஈகிள் அனாய்டிங்கை கொண்டு வந்து அந்த பெலிசர்களை சந்திப்பதுக்கு போதுமான பலத்தை அங்கே கொடுத்து அந்த ஈக்கிப் பண்ணி ஆயுதம் தரிப்பித்து அங்கே சந்திக்க முடியாது வைக்கும் பொழுது அதில் ஒரு பார்ட், அந்த டெலிவரன்ஸ்ல ஒரு பார்ட்டாக மனோவாவையும் மனோவாவின் மனைவியும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு பாசரையும் ஒரு சபையும் வந்து காட்ஸ் ப்ரோக்ராமில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமே. நம்முடைய லைஃப் வந்து ப்ரீ பிளான், தேவனால முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் ஏத்லீட் ஜேர்னி ப்ரீ பிளான், அதை ஆண்டவர் முன்னக்கூட்டியே தீர்மானம் பண்ணி இருக்கிறார். ஆமே. தீர்மானம் பண்ணி என்ன செய்யறார் என்றால் இப்பொழுது ஆல்பத்துல நமக்கு காமிக்கிறார். ஃபேமிலி ஆல்பம், ஆண்டவர்கிட்ட ஒரு ஃபேமிலி ஆல்பம் இருக்கிறது. அந்த ஆல்பத்தில் வந்து இன்னைக்கு நம்ம காமிக்கிறார். ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு நம்ம வந்து ஃபேமிலி ஆல்பத்தில் பார்க்கும். அகஸ்டின் வீட்டு ஐயா இருப்பாங்க, அவர் என்ன செய்வார், நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு ஊழியக்காரங்க சேர்ந்துட்டா எதாவது பேசிக்கிட்டு இருப்போம், உடனே அவர் என்ன செய்வார் என்றால் ஆல்பத்தெல்லாம் தூக்கி கொண்டு போடுவார். அப்போ ஆல்பத்தை நாங்கள் பார்ப்போம். அப்போ உங்கள் வீட்டுக்கு யாராக வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆல்பத்தை தூக்கி கொண்டு அவங்ககிட்ட கொடுப்பீங்க. ஆல்பத்தை கொடுக்கும் பொழுது அவங்க பாடத்தில் பார்க்காங்க, எல்லார் யார் இருக்கா, இது யார், இது உங்களுடைய உங்கள் அண்ணனா, இது வந்து உங்கள் சொந்தக்காரங்களா, யார், எப்படி உங்களுக்கு சொந்தம், இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபேமிலி ஆல்பம். அதே போல் ஆண்டவர் ஒரு ஃபேமிலி ஆல்பம் வச்சிருக்கிறார். அது ஆடம் அண்ட் ஈவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது அது போயிட்டே இருக்குது. இன்னைக்கு நீங்க அந்த ஆல்பத்தில் இருக்கிறீங்களா என்கிறத பார்க்கணும். இந்த பைபிளில் உங்களுடைய ஆல்பத்தை நீங்க பார்க்கணும், உங்களுடைய பிக்சரை நம்ம பார்க்க வேண்டும். மனவாவும் மனைவன் மனைவியும் அந்த ஜட்ஜஸ் பீரியட் வரும் பொழுது, அந்த அந்த டேனைட்ஸ் ஃபேமிலி வரும் பொழுது, அந்த அனாய்டிங் ஈகிள் அனாய்டிங் வரும் பொழுது அங்கே அவங்களுடைய ஆல்பத்தில் அவங்க படத்தை பார்க்குறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றால் ஆல்பம் ஆஃப் ரெடெம்ஷன், யார் யார் மீட்பை பெறுவார்கள் என்பதை ஆண்டவர் ஆடம் அண்ட் ஈவ் வரையிலிருந்து 144,000 பேர் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார். வச்சு பார்க்கும் பொழுது நம்ம ஆல் அந்த ஆல்பத்தில் நம்ம போட்டோ இருக்குதா, நம்முடைய படம் இருக்கிறதா, அப்படி கண்டுபிடிப்பது தான் மூத்திரைகள். அதுக்காக தான் திறக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சீல்ஸை விசுவாசிக்கிறோம், நாங்கள் பைபிள் கொண்டு போகாம சீல்ஸே அதில் இருக்கதே வாசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பார்த்தீங்களா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி போகுது பாருங்க. நாங்கள் ஒரே சீல்ஸை படித்தாலும் ரேச்சரில் போயிடுவாங்க நினைக்கிறாங்க. அவங்க சீல்ஸை எத்தனை முறை படித்தாலும் போக முடியாது. அவங்க பைபிளில் வந்து அவங்களுடைய பேரை பார்க்கணும். இந்த ஆல்பத்தில் ஆல்பம் ஆஃப் ரெடெம்ஷன், மீட்கப்பட்டவருடைய பேர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் முத்திரைகள் திறக்கப்பட்ட பொழுது தன் பேரை பார்த்தான், அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதே போல் என் பேரை நான் பார்க்குறேன். அது வந்து நியாயாதிபதிகள் 13 இருக்குது. நான் மனோபாவும் மனோபாவின் மனைவியுமாக அங்க என்னை காண்கிறேன். இந்த இந்த சபையானது அவிதமாக இருக்கிறது. எங்களுடைய நாங்க கிரைஸ்ட பிறப்பிக்கிறோம், ரியல் கிரைஸ்ட பிறப்பிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பேர் அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த முத்திரைகள் திறக்கப்பட்டு மிஸ்ட்ரி ரிவீல் ஆயிருக்கிறது. த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட் When the sealed open. இந்த பைபிள் ஏழு முத்திரையால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஏழு முத்திரை புஸ்தகம் கிடையாது, இந்த பைபிள் தான். அது ஒரு கீயாக இருக்கிறது. மெசேஜ் கீயாக இருக்கிறது. புஸ்தகம் இது தான், இதுதான் புக் ஆஃப் ரெடெம்ஷன். இது ஏழு முத்திரையெல்லாம் இருக்கு. அந்த கீயை வச்சு நம்ம இதை திறக்கும் பொழுது நம்ம பார்த்தா நம்முடைய பிக்சர் அங்கே இருக்கு. We see our name in the Lamb's Book of Life. எத்தனை பேர் அந்த புத்தகத்தை பார்க்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். சாம்சனுடைய பர்த் வந்து அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. அதே மாதிரி மிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அது ரியாலிட்டியாக மாறி இருக்கு. அதே கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார், நமக்கு ஒரு மிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். நம்ம ஈகிள் அனாய்டிங்கில் இருக்கோம், டேனைட்ஸ் பீப்புளாக இருக்கிறோம். நம்ம வந்து கிறிஸ்துவை பிறப்பிக்கிறோம், ரீப்ரொடியூசிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அது வந்து சாம்சன் ஒரு ஷேடோவாக இருக்கிறான், நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியாக இருக்கிறோம். மனோவாவின் மனைவி ஒரு ஷேடோவாக இருக்கிறாள், நம்ம ரியாலிட்டியாக இருக்கிறோம். முடிவில் அந்த ரியாலிட்டி வருகிறது. பழைய ஏற்பாட்டின் முடிவிலே கிறிஸ்து ரியாலிட்டியாக வந்தார். புதிய ஏற்பாட்டின் முடிவிலே இதோ மனவாட்டி எங்க ரியாலிட்டியாக ரியல் பிரைட் அங்க தோன்றுகிறார். நம்ம கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவளாக இருக்கிறோம். நம்முடைய பேர் அங்கே இருக்கிறது. நம்முடைய பிக்சர் அந்த ஆல்பத்தில் இருக்கிறது. அந்த புக் ஆஃப் ரிடெம்ஷன்ல இருக்கிறது. ஆல்பம் ஆஃப் ரிடெம்ஷன்ல இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். எல்லாமே வார்த்தைக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. அரசாங்கம் வார்த்தைக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்க விடமாட்டேன் என்று சொல்லுகிறது. சட்டத்தை போட்டு அவள் ஆராதனையை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார்கள். வாதைகளானது அதிகரித்து கொண்டு வருகிறது. உலகம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. பெலிசர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். ஆயுதம் இல்லாதவளாக மாற்றினார். எதிர்த்தே அவன் நிற்க முடியாது. பெலிசர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆயுதம் இல்லை. ஒருவரும் தகுதி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சாம்சன் அங்கே கொண்டு வரும். இந்த மனவாவை ஆண்டவர் அந்த ஃபேமிலியை வந்து ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி அந்த சாம்சன் வரும் பொழுது அப்பொழுது பெலிசர்கள் அங்கே தோல்வி அடைந்தார்கள். நம்ம உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்ம அவ்விதமான ஒரு கிரேட்டஸ்ட் மெசேஜை நம்ம பெற்றிருக்கோம். இந்த கிரேட்டஸ்ட் மெசேஜ் வந்து எல்லாத்தையுமே மேற்கொள்ளும். பாதாளத்தின் வாசல்கள் தாழ்ந்து போகும். ஆண்டவர் அவிதமாக இந்த கடைசி காலத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய பொசிஷன் அவிதமாக இருக்கிறது. எல்லாரும் கத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடும் நீ. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடும் திருப்பாதம் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளில் நம்முடைய சமூகத்திலே ஒரு சிலராகி நாங்கள் காத்திருந்து நம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதையும் நாங்கள் வாழுகிற காலம் என்னது என்பதையும் அந்த காலம் எவ்விதமாக இருக்கும் அந்த காலத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை எங்களுக்கு பைபிளில் நீர் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அது ஷேடோஸாக இருக்கிறது. இன்றைக்கு அது ஓப்பனாக இருக்கிறது. இன்றைக்கி நாங்கள் ரியாலிட்டியில் வந்திருக்கிறோம். அவ்விதமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சாத்தானை எதிர்கொள்வதற்கு ஏதுவான அந்த வல்லமையை நீர் ஆண்டவரே கொடுக்கிறீர். அந்த அனாயிட்டிங்கை நீர் கொடுக்கிறீர். அந்த கிருபையை நீர் தருகிறவராக இருக்கிறீர். சாத்தான் எவ்வளோ மேலோங்கி இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அவனை நாங்கள் ஜெயிப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு கொடுத்த அனாய்டிங் ஈகிள் அனாய்டிங் இருக்கு. நாங்கள் ஈகிள் ஃபேமிலியை சேர்ந்தவர்களாக இருக்கும். ஈகிள் பீப்புள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். நாங்கள் அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். தீர்க்க தரிசனமானது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதி. ஆண்டவர் எல்லா விதமான பொல்லாத சூழ்நிலையில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசில் என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நீர் பதிலளிப்பீராக. அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் சூழலை பார்த்து சோர்ந்து போகாதபடி, பயப்பட்டு போகாதபடி, அதேரியப்பட்டு போகாதபடி நாங்கள் வார்த்தையை பார்த்து நாங்கள் பலனடைய உதவிச்சு இந்த செய்தியுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். தொடர்ந்து நாங்கள் சாம்சன் லைஃபை இன்னும் ரெண்டு பாகங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமாக மாற்றித்தார். எங்களை நம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தும். இந்த வெளிப்பாடுகள் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள அதுக்கு வேண்டிய பலத்தை தருகிறதா இருக்கிறது. வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். அவங்களுடைய வாழ்க்கையிலே நீ நல்லவராய் இருப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் ஈகில் பீப்புளாய் இருக்கத்தக்கதாக, சாம்சனை போல நாங்கள் எல்லாற்றையும் மேற்கொள்ளும்படியான அந்த வல்லமையை தருவீராக, ஆவியின் வல்லமையை தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளையின் மேல் ஆசீர்வாதம் இருந்தது போல எங்களுடைய குடும்பத்தின் மேல், எங்களுடைய பிள்ளைகள் மேல், எல்லார் மேலும் உம்முடைய ஆவியும் உம்முடைய ஆசீர்வாதமும் இருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். All the glory to Jesus. Says and tell of His wonderful love. Mayyavum avarukke kirisesubukke selutthuvom. மையாவும் அவருக்கே என்றும் அவருக்கே. கர்த்தர் தாம் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.